அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற வகுப்பு ஞானக்கண். இப்ப இந்த ஞானக்கண் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல வந்து நம்ம நிறைய விஷயங்களை பார்க்கிறோம். அதுல வந்து உண்மையான ஞானக்கண் அப்படிங்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆத்மா, தூய அறிவு அப்படின்னு தான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க மூன்றாவது கண், ஞானக்கண், நெற்றிக்கண் அப்படின்னு எல்லாம் பேர் வச்சு பலவிதமா கூப்பிட்டாலும் அது நம்மிடத்திலே பிரகாசிக்கின்ற தூய அறிவு, ஆன்மா அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தமே தவிர, மற்றவர்கள் சொல்லுவது போல ஏதோ ஒரு புறப்புலன்கள் மாதிரி ஒரு கண் அங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்க கூடாது. அந்த ஆன்மா பிரகாசிப்பதற்கான அரிதான உடல் அமைப்புல இந்த மனித உடலில் இருக்கின்ற அந்த பீனியல் சுரப்பி தான் வந்து அதை வெளிப்படுத்துது. அந்த ஆத்மா வந்து பட்டு பிரதிபிம்பிப்பதற்கான ஒரு உபாதி, ஒரு உடல்ல இருக்கக்கூடிய ஒரு கருவி அந்த பீனியல் சுரப்பி. அப்ப அந்த பீனியல் சுரப்பி தூண்டப்படும் போதுதான் நமக்கு வந்து இந்த உலகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அனுபவத்துக்கு வருது. அப்படி அனுபவத்துக்கு வரும்போது இந்த அனுபவங்களிலே நமக்கு பல்வேறு விஷய சுகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் நமக்கு மனதில் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களின் அடிப்படையில் அந்த புரிதல் நம்ம இடத்துல இருக்கு. அப்படித்தான் நம்ம வாழ்றோம். நம்முடைய வாழ்க்கையினுடைய நடைமுறை எப்படி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எப்படிப்பட்ட எண்ணங்களை மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கோ அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நம்ம வாழ முடியும். அதனாலதான் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு மாதிரி வாழ்றாங்க. ஏன் எல்லாரும் ஒரே மாதிரி வாழ முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரவர்களுடைய மனம் சார்ந்த வாழ்க்கை, அவரவர்களுடைய எண்ணங்களுடைய எழுச்சி தான் வாழ்க்கை. அப்ப இந்த நிலையை நம்ம நல்லா உணர்ந்துக்கணும். ஏன்னா இங்க வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம இடத்துல ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களினுடைய அடிப்படையிலே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நல்லா இங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தான் நாம் இந்த உடலையும் மனதையும் கொண்டு வந்திருக்கிறோம். ஏன்னா நம்முடைய பதிவுகள், பூர்வ சம்ஸ்காரங்கள், வாசனைகள். அப்ப இந்த பூர்வ சம்ஸ்காரங்கள், வாசனைகளை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னா எங்கிருந்து எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நான் ஏற்கனவே சொன்னேன், நம்முடைய காரண சரீரம், சஞ்சித கர்மா, ஈஸ்வர சித்தம் அப்படின்னு நான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்தேன். வேதாந்த பாடங்கள் எல்லாம் எடுக்கும்போது, உபனிஷத்தங்கள் எல்லாம் எடுக்கும்போது ஒரு தெளிவு உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த காரண சரீரம்னா என்ன, அந்த காரண சரீரம்ங்கிறது எதற்கு காரணமாக இருக்கு, இந்த பரு உடலும் மனோ உடலும் உண்டாவதற்கு காரணமாக இருக்கு. அப்ப இந்த பரு உடலும் மனோ உடலும் உண்டாவதற்கு காரணமாக இருக்கின்ற காரண சரீரம் எப்பொழுது அழிக்கப்படுகிறதோ அப்பொழுது மட்டும்தான் நாம் பிறவா பெருநிலையை அடைய முடியும் என்று கூட நான் கடந்த பாடங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிய வச்சிருக்கேன். அப்ப அந்த காரண சரீரம் என்பது ஈஸ்வர சித்தமா இருக்கும்போது நாம் எப்படிங்க அதை அழிக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப அந்த ஈஸ்வர சித்தத்துல பதிவாயிருக்கிறதெல்லாம் யாருடைய சப்ஜெக்ட், நம்முடைய சப்ஜெக்ட் தான் அங்க போய் பதிவாயிருக்கு. நம்முடைய வாசனைகள் தான் அங்க பதிவாயிருக்கு. ஏன்னா நம்முடைய ஆசா பாசங்களை தான் சித்தத்துல சேகரிக்கிறோம் இல்லையா. நம்ம பூர்வ சம்ஸ்காரங்கள் இருக்கு இல்லையா, நான் இப்படி வாழணும், அப்படி வாழணும், இதை அனுபவிக்கணும், அதை அனுபவிக்கணும் அப்படின்னு என்னென்ன நமக்கு விருப்பங்கள் இருக்கோ அதையெல்லாம் நம்ம வந்து வெளிப்படுத்தி நம்முடைய எண்ணங்களாக மாற்றி, செயல்களாக மாற்றி அதை நடைமுறைப்படுத்துவதற்காக இந்த உடலையும் மனதையும் நம்ம கருவிகளாக செய்து அனுபவித்துக் கொண்டிருந்தாலும், அந்த அனுபவங்கள் வந்து அந்த மனதுக்கு தேவைப்படுதுங்கிறதுனாலதான் இந்த உடலும் எடுத்திருப்பதினாலும் இது எல்லாம் நம்முடைய வாசனைகள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப இது வந்து நம்ம ஏற்கனவே பல பிறவிகள்ல எடுத்ததெல்லாம் என்ன பண்ணுவோம், சேகரித்து சேகரித்து அதை நடைமுறைப்படுத்த முடியாம அந்த உடம்பை விட்டுருப்போம். அப்புறம் அடுத்த உடம்புக்கு அது திருப்பி நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் நம்ம பிறவிங்கிற விஷயத்துக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கிறோம். அப்ப இதெல்லாம் எங்கிருந்து எடுக்கிறோம் அப்படின்னா, ஈஸ்வர சித்தம் என்ற அந்த சஞ்சித கர்மாக்குள்ள இருந்து எடுத்துட்டு வரோம். அதை கொண்டு வந்து பிராரப்த கர்மாவாக நம்ம அனுபவிக்கிறோம், இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்ப இந்த மாதிரி வாழ்க்கைகளை நம்ம அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நமக்கு ஒரு விழிப்புணர்வு தேவை என்பதுக்கு தான் கல்வி முறை தேவைப்படுது. ஏன்னா இங்க கல்வி என்பது மனிதனுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு, மற்ற எந்த ஜீவராசிகளும் கல்வி கற்றுக்கொள்ள முடியாது. அப்ப படைப்பிலேயே மிக உயரிய படைப்பான மனிதன் மட்டும்தான் கற்பதினால் தன்னுடைய அறிவாற்றலை விரிவுபடுத்திக் கொள்ள முடியும். அப்ப அப்படிப்பட்ட கல்வியானது எப்படின்னா, அத்தியாத்ம கல்வியாக இருக்க வேண்டும், அது ஞான கல்வியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கல்வியை நம்ம கற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கை வந்து என்ன, எப்படிப்பட்டது, நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, என்னையும் இந்த உலகத்தையும் உண்டாக்கிய படைப்பாளி யார் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். அப்ப நம்ம அப்படியெல்லாம் பார்க்கும்போது இந்த பாடத்திட்டங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஆழமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, இங்க ஒரு உணர்வு தன்மை இருக்கு, பிரஜ்ஞை இருக்கு, அதுதான் இங்க பிரம்மம். அது தன்னை அனுபவமாக்கி பார்ப்பதற்காக நிர்விகல்ப நிலையிலிருந்து சவிகல்ப நிலைக்கு இறங்குது. சவிகல்ப நிலையில இறங்கும் போது அது ஒரு சர்க்குண பிரம்மமாக வெளிப்பட்டு இந்த பிரபஞ்சமாக விரியுது. அப்படிப்பட்ட இந்த பிரபஞ்சத்துலதான் பல்வேறு உடல்கள் படைக்கப்படுகின்றன என்று வேதாந்தம் வேத சாஸ்திரங்கள்ல நமக்கு விளக்கம் கொடுத்துருக்கு. அப்ப அப்படி படைக்கப்பட்ட பல்வேறு ஜீவராசிகளிலேயே மிக உயர் பரிமாண ஜீவராசி தான் மனிதன் என்று பார்க்கும்போது, மனிதனிடத்தை இருக்கின்ற அந்த புத்தி சக்தி தான் அவனை அவனுக்கு காட்டி கொடுக்குது. அது எந்த அடிப்படையில காட்டி கொடுக்குதுன்னா கல்வியின் அடிப்படையில காட்டி கொடுக்குது. வேற எது செஞ்சாலும் நமக்கு அது காட்டி கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம அடைய வேண்டிய இலக்குக்கு ஆதாரமா நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா, நம்ம இடத்துல இருக்கிற அஞ்ஞானங்கள் நீக்கப்பட வேண்டும், நம்முடைய அறியாமைகள் போக்கப்பட வேண்டும். ஏன்னா நம்முடைய அஞ்ஞானங்கள் அறியாமைகள் எல்லாம் எப்படி நம்ம இடத்துல உண்டானது அப்படின்னா, அது நம்முடைய வாசனைகளாக நம்ம என்ன சின்ன பிறவியில இருந்து வந்திருக்கோம் இல்லையா, தாவரங்கள்ல இருந்து அப்படியே படிப்படியா பரிணமித்து மனித பிறவிக்கு வந்திருக்கிறோம். அப்ப அந்த அஞ்ஞான வாழ்க்கை வாழ்ந்த அந்த பதிவுகள் எல்லாம் நம்மகிட்ட இருக்கு, வாசனைகள் சம்ஸ்காரங்கள் எல்லாம் நம்மகிட்ட இருக்கு. அதான் நம்மள என்ன பண்ணுதுன்னா, மனிதனாக உடம்பு மாற்றப்பட்டாலும் கூட நம்முடைய சுபாவங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மீண்டும் மிருக சுபாவங்களும் பறவைகளுடைய சுபாவங்களும் புழு பூச்சிகளுடைய சுபாவங்களும் நம்ம இடத்துல அப்பப்போ வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஏன்னா அதெல்லாம் நம்மளுடைய பூர்வ வாசனைகள் சம்ஸ்காரங்கள். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, திருப்பி திருப்பி கீழே இறங்கி போய் தான் கீழ்நிலை வாழ்க்கையை வாழ ஆசைப்படுவோம். அப்போ நம்ம இந்த மாதிரி பாடத்திட்டங்களுக்குள்ள வந்து விவேகத்தினால விழித்துக் கொள்ளும் போது, இங்க நம்ம இந்த உடலும் மனசும் நான் இல்லை அப்படிங்கறது நமக்கு புரிய வரும்போது, நாம் உண்மையில் அந்த ஆத்மா அந்த அறிவு அப்படிங்கிறதுல நம்ம தினமா நிற்கும் போதுதான் நாம் இந்த பிறவி கடலை கடக்க முடியும் என்று மகான்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அது திருவள்ளுவரும் சொல்றாரு இல்லையா, பிறவி பெருங்கடலை நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த பிறவி பெருங்கடலை வந்து நீந்துறவங்கத்தான் இறைவனடி சேர முடியும். நீந்தார் என்ன ஆயிடுவாங்க, நீந்த முடியாதவங்க மீண்டும் அந்த கடலுக்குள்ளேயே மூழ்கி இறந்து விடுவார்கள். அப்ப அஞ்ஞானத்தினாலேயே அழிந்து விடுவார்கள் அப்படிங்கிறத நம்ம இங்க புரிந்து கொள்ளணும். அப்ப அந்த அடிப்படையில இங்க பகவத்கீதை ரெண்டு விஷயங்களை பேசுது அப்படின்னு நேத்து நான் சொன்னேன் இல்லையா, சேத்திரன் சேத்ரஜன் அப்படின்ட்டு. அப்ப இங்க சேத்திரம் அப்படிங்கிறது நம்முடைய உடம்பு, நம்முடைய தேகம். சேத்ரஜன் என்பது நம்முடைய உயிர் அல்லது ஆன்மா. இந்த மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க பகவத்கீதையில அர்ஜுனன் என்ன பண்றான், போர்க்களத்துக்கு வருகிறான், போர்ல பார்க்கிறான், தன் எதிரில் நிற்கின்ற உறவுகளை எல்லாம் பார்க்கிறான், பார்த்த உடனே கலங்குறான், என்னடா இவங்கெல்லாம் என்னுடைய சொந்தக்காரங்களாச்சே, என்னுடைய மாமா பெரியப்பா சித்தப்பா அண்ணன் தம்பிங்கெல்லாம் நிக்கிறாங்களே, எல்லாம் நம்முடைய பங்காளிகளாச்சே, அப்ப இவர்களை போய் நான் கொண்டுட்டு இந்த வாழ்க்கையை நான் வாழ்றதா, இந்த ஆட்சியை நான் வாழ்ந்தா என்ன இருக்கும், வெறும் ஜனமால போயிடும். ஏன்னா இந்த உறவுகளோட வாழ்கின்ற ஒரு சுமூகமான சூழலை விட்டுட்டு உறவுகளை பூரா அழிச்சிட்டு நான் வாழ்கின்ற வாழ்க்கை வந்து யாருக்காக வாழ்றேன், அந்த வாழ்க்கையினுடைய பயன் என்ன அப்படின்னு அவனுக்கு ஒரு கேள்வி எழுந்திருந்த உடனே அவன் என்ன பண்றான், கிருஷ்ணன் கிட்ட சொல்றான், கிருஷ்ணா நான் இவர்களெல்லாம் அழித்து இந்த ராஜ்யத்தை நான் பெற்று இந்த வாழ்க்கையை நான் வாழ்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை, ஆகவே நான் இதிலிருந்து விடுபட்டுக் கொள்கிறேன் அப்படின்னு அவன் கேட்கிறான். அப்ப பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, அதை நீ முடிவு செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா, இது மாதிரி ஒரு நியதிக்குள்ள இங்க வர வேண்டும் என்ற இயற்கையினுடைய நியதியில இது நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இது உன்னுடைய தனிப்பட்ட சித்தம் முடிவு எடுக்கிற விஷயம் அல்ல, இது வந்து ஒட்டுமொத்த பிரபஞ்ச சித்தத்துல நடக்கிற விஷயம். ஆகவே நீ உன்னுடைய கடமையை மட்டும் செய்ய, அந்த பலனை எதிர்பார்க்காத. நீ ஒரு சத்திரியன் என்பதனால நீ போர் மட்டும்தான் செய்யணுமே தவிர, நீ கோழை மாதிரி பின்வாங்கினா உன்னுடைய கடமையிலிருந்து நீ தவறுதான் ஆகிடும். ஆகவே நீ வந்து போர் புரிந்துதான் ஆக வேண்டும் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அந்த அர்ஜுனனுக்கு உணர்த்தும் போது அர்ஜுனன் கேட்கிறான், இந்த பாடத்திட்டங்கள் வந்து எனக்கு புரியல, நீங்க சொல்ற இந்த கான்செப்ட் எனக்கு வந்து புரியல, ஏன்னா எப்படி நான் உறவுகளை அழிச்சிட்டு நான் வாழ்றது எப்படிங்க வாழ முடியும், நீங்க வந்து போர் புரிஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொன்னா நான் எதிரிய போர் புரியலாம், என்னுடைய விரோதிகளை நான் அழிக்கலாம், ஆனா இங்க எதிரியா விரோதியா நிக்கிறதெல்லாம் என்னுடைய உறவுகளாச்சே, என்னுடைய சொந்த பந்தங்களாச்சே, அவர்களை நான் அழித்து என்ன வாழ்க்கை நான் வாழ போறேன் அப்படின்னு அடுத்த கேள்வியை கேட்கும்போதுதான் இங்க பகவான் என்ன புரிய வைக்கிறாரு, நீ அவர்களை உறவுகள் என்று எந்த அடிப்படையில பாக்குறேன்னு கேட்கிறாரு. உறவுகள் என்பது உடலின் அடிப்படையிலேயே பாக்குறேன் அப்படின்னு சொல்லும் போதுதான், அந்த உடல் நீ அல்ல, அந்த உடலுக்கு உள்ள இருக்கிற உணர்வு உயிர் தான் இங்க உண்மையில நீ அவங்க எல்லாமே. அப்ப நீ அந்த உடலை அழிக்கிறதுனால நீ எப்படி உயிர் அழிச்ச மாதிரி ஆகும்? உயிர் அழிக்க முடியாது, ஆத்மாவை அழிக்க முடியுமா? அழிக்க முடியாது. ஆகவே நீ உயிர் ஆத்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, அதை நீ தொடவே முடியாது. அது எல்லா உடல்களுக்குள்ளும் ஊடுருவி இருக்கு, உனக்குள்ள இருக்கிற உயிர் தான் அவங்களுக்குள்ளே இருக்கு. ஆகவே நீ அழிப்பது வெறும் உடலை தான், நீ உயிரை அழிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிய வைக்க பாக்குறாரு. அத சொன்னாலும் அவனுக்கு புரியல, ஏன்னா அது எப்படிங்க, உயிர் எனக்கு அங்க மட்டும்தான் இருக்குதா? எனக்கு ஒரு உயிர் இருக்கு, அவங்களுக்கு ஒரு உயிர் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க எல்லா உயிரும் ஒண்ணு, எல்லா ஆன்மா ஒண்ணுன்னு எப்படி சொல்றீங்க? அது எனக்கு புரியல அப்படின்னு அவன் சொல்லும் போதுதான் பகவத்கீதை தொடங்குது. அப்ப பகவத்கீதையினுடைய அந்த அடிப்படை விஷயங்களை பார்க்கும்போது இங்க சேத்திரம் அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த உடல் என்றும், சேத்ரக்னன் என்ற விஷயத்த வந்து ஆன்மா என்றும் இங்க புரிய வைக்கிற பாடம் தான் இந்த பகவத்கீதையினுடைய மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அப்ப இங்க விதை நிலம் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் இல்லையா, சேத்திரம் அப்படின்னா ஒரு பூமி, விதை நிலம் அப்படின்னு நம்ம பாக்குறோம். சேத்திரம்ங்கிற வார்த்தை வந்து சான்ஸ்கிரிட் வேர்ட் தான். நம்ம கோயில்கள்லாம் கூட அது அந்த சேத்திரத்துக்கு போயிட்டு வந்தேன், இந்த சேத்திரத்துக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்றோம் இல்லையா. அந்த சேத்திரம் அப்படின்னா அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தேன், அந்த புனித தலத்துக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். நடைமுறையில் நம்ம பேசும்போது அந்த சேத்திரம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். அந்த வார்த்தையினுடைய உண்மையான பொருள் என்னன்னா அது ஒரு நிலப்பரப்பு, பூமி அப்படின்னு தான் அர்த்தம். அப்ப அது ஒரு விளை நிலம், அதாவது விளைச்சல் ஆக வேண்டிய ஒரு பூமி. அப்ப அந்த விளை நிலையத்துல நம்ம விதைக்க வேண்டிய விதைகள் தான் இங்க ரொம்ப முக்கியம். அந்த விதைகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள் அப்படின்னு இங்க பகவத்கீதை சொல்ல வருது. அப்ப எண்ணங்கள் அப்படிங்கிறது நீங்க எப்படிப்பட்ட எண்ணங்களை வந்து விதைக்கிறீங்களோ அந்த விளை நிலையத்துல அது விளைச்சல் ஆகும். நீங்க நல்ல எண்ணங்களை விதைச்சிங்கன்னா நல்ல எண்ணங்கள் உங்களுக்கு அறுவடையாகி அது செயலாக மாறும், உங்க உடம்பை வச்சுக்கிட்டு அது செயலாக மாறும். நீங்க கெட்ட எண்ணங்களை விதைச்சிங்கன்னா அதே உடல் என்ன பண்ணும், அந்த கெட்ட விஷயத்தை செயலாக மாற்றும். அப்போ ஒருவனுடைய வாழ்க்கையில நல்லது கெட்டது அவன் நடத்தினா அப்படின்னா அது அவனுடைய எண்ணங்களுடைய அடிப்படையில தான் அவன் நடத்த முடியுமே தவிர வேற எந்த அடிப்படையில நடத்த முடியும்? வேற எந்த அடிப்படையில் நடத்த முடியாது. ஆகவே அவரவர்களுடைய மனம் தான் அவருடைய வாழ்க்கையை முடிவு செய்து அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மை இங்கே உபதேசிக்கப்படுது. அப்ப நாம இங்க என்ன புரிஞ்சுக்கணும், நம்முடைய மனதை நாம தூய்மையான எண்ணங்களால் நிறைக்க வேண்டுமா அல்லது தீய எண்ணங்களால் நிறைக்க வேண்டுமா அப்படின்னு நீங்க ஆராய்ந்து பார்க்கும்போது, நாம் நன்றாக வாழ வேண்டும், நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்னா நல்ல எண்ணங்களால் நாம் நிறைத்தால் தான் நம்ம நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். கெட்ட எண்ணங்களால் நாம் நிறைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கெட்ட வாழ்க்கை தான் கிடைக்கும். அந்த கெட்ட வாழ்க்கையினுடைய அனுபவங்களும் நமக்கு செயல் வடிவமாக மாறும் போது நமக்கு துயரத்தை கொடுக்கும். ஆகவே நம்ம கெட்ட செயல்கள் செய்ய முடியாமல் தவிர்ப்பதற்கும், கெட்ட விஷயங்கள் நம்மை தாக்காமல் தவிர்ப்பதற்கும் நம்ம கூடுமான வரைக்கும் கெட்ட எண்ணங்களை எல்லாம் நீக்கிவிட்டு நல்ல எண்ணங்களை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை இங்க சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. அப்ப நாம என்ன பண்ணணும்னா, இதுல நல்லது கெட்டது அப்படிங்கறத பகுத்து பிரித்து அறிய தெரியாத நிலையில இருக்கிறோம் இல்லையா. ஏன்னா இங்க எல்லாருக்குமே எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறது தெரியாது. அது தெரியாததுனாலதான் நாம செய்யறதெல்லாம் நம்ம நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப நாம நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு செய்கிட்டு இருக்கிறத இன்னொருத்தர் என்ன சொல்லுவாங்க, அது கெட்டதுப்பான்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் கெட்டதுன்னு நினைச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறத நாம நல்லதுன்னு நினைப்போம். அப்ப இதுதான் இங்க வந்து ஒரு முரண்பாடான விஷயமாக இந்த வாழ்க்கையில இருக்கிறதுனால இதுக்கு வழிகாட்டிகள் தேவைப்படுறாங்க. இதை வந்து நீங்களா முடிவு செய்ய முடியாது, இது நல்லது இது கெட்டதுங்கிறத நீங்களா முடிவு செய்ய முடியாது. ஆக உண்மையில எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத நம்முடைய மேலோர்கள், சான்றோர்கள், மகான்கள், ஞானிகள் சொல்றதுதான் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம நடைமுறைப்படுத்தணும். ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு நிறைய விதமான குழப்பங்கள் இருக்கலாம். ஒருத்தருக்கு வந்து இது நல்லதுங்கிறது இன்னொருத்தருக்கு கெட்டதா தெரியும், இன்னொருத்தருக்கு கெட்டதுன்னு தெரியறது இன்னொருத்தருக்கு நல்லதா தெரியும். அது அவரவருடைய வாழ்க்கையில நம்ம நடைமுறையில ஒரு உதாரணம் சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு சர்க்கரை வியாதி வந்துடுது அப்படின்னா அந்த சர்க்கரை சாப்பிடுவது அவருடைய உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் கெட்டது. ஏன்னா அந்த சர்க்கரை அவர் சாப்பிட்டார்னா மீண்டும் சுகர் ஏறிக்கும், அப்ப சுகருக்கு உண்டான மருந்துகளை அவர் எடுக்க வேண்டி வரும். ஆகவே அவருடைய தாட் என்னன்னா, இந்த சர்க்கரையானது எனக்கு கெடுதல் அப்படின்னு ஒரு முடிவு அவர் பண்ணி விட்டார். காரணம் அவருடைய நோய், சர்க்கரை நோய். அந்த முடிவு அவர் பண்ணிட்டாரு. ஆனா அதே சர்க்கரையை குழந்தைங்க விரும்பி சாப்பிடும். குழந்தைங்க பாத்தீங்கன்னா ஸ்வீட் எடுத்து விளாசம், அந்த சுகர் இல்லாதவங்களும் நல்லா விரும்பி அந்த இனிப்பு பண்டங்களை எல்லாம் சாப்பிடுவாங்க. அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு அது நல்லது, இவரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு அது கெட்டது. அப்ப இங்க கெட்டதும் நல்லதுங்கிறத, ஒருத்தனுக்கு நல்லதா இருக்கிறது இன்னொருத்தனுக்கு கெட்டதா இருக்கு, இன்னொருத்தனுக்கு கெட்டதா இருக்கிறது இவனுக்கு நல்லதா தெரியுது. அப்ப இது என்ன பிரச்சனைன்னா, அவரவர்களுடைய சூழ்நிலையின் அடிப்படையில, வாழ்க்கையின் அடிப்படையில, நம்முடைய உடலுடைய பிரச்சனைகளுடைய அடிப்படையில நாம அதை தீர்மானிக்கிறோம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு வீட்டுல வந்து கெட்டவங்களா இருக்காங்கன்னு வச்சுக்கல, அப்பாவும் திருட அம்மாவும் திருட அப்படின்னா ஒரு குடும்பமே ஒரு திருட்டு குடும்பம்னு வச்சுக்கோங்க. அந்த பையனும் திருடனா தான் வருவான். அப்ப அந்த பையன் திருடனா வரும்போது அந்த பையனை பொறுத்த வரைக்கும் அந்த திருடுதல் அப்படிங்கறது ஒரு குற்றம் கிடையாது. திருடுதல் அப்படிங்கறத ஒரு குற்றமாக அவன் பார்க்க மாட்டான், அது வந்து அவங்க தொழிலா பார்ப்பான். அந்த திருடுதல் அப்படிங்கறத ஒரு தொழில் அவர்களை பொறுத்த வரைக்கும், அதுக்கான ஒரு சமூகம் இருக்கு. அதை வந்து நம்ம கள்ளர்கள் என்று சொல்றோம். கள்ளர்கள் அப்படின்னா திருடர்கள் என்று அர்த்தம். கள்ளர்கள் என்ற ஒரு சமுதாயம் வந்து நம்முடைய பாரத தேசத்துல இருந்தது. அவர்களுக்கு நம்ம கள்ளர்கள் என்று பெயர் வைத்திருந்தோம். அவர்களுடைய குடும்பம் பொறுத்த வரைக்கும் திருடுவதுதான் தொழில், திருடுவதே ஒரு தொழில் அவர்களுக்கு. அப்ப அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, இன்னொருத்தருடைய பொருளை அபகரிச்சு நம்ம வாழ்ந்தா அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், அவனுடைய பொருளை திருடிட்டு வந்து நம்ம குடும்பம் நடத்திக்கலாம் அப்படி உழைக்காம. அது அவர்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க அந்த வாழ்க்கையை வாழ்றாங்க இல்லையா. அப்ப அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த திருடுதல் என்பது ஒரு நல்லது என்றுதான் அவர்கள் நினைக்கிறாங்க. கள்ளர்களை பொறுத்த வரைக்கும் திருடுதல் என்பது நல்ல செயல். அந்த நல்ல செயலை செய்வதற்கு என்ன பண்ணுவாங்க, காளி தேவிக்கு பூஜை கொடுப்பாங்க, பலி கொடுப்பாங்க. இன்னைக்கு நான் திருட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் வேண்டிக்கிட்டு தான் திருடவே போவான். அவன் திருடுறதுக்கே சாமிய உடந்தையா வச்சுக்குவான். அப்போ அப்படி அவங்க பழக்கப்படுத்தப்பட்டிருக்காங்க, அப்படி அவங்களுடைய வாழ்க்கை முறை இருக்கு. அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்க அவரவர்கள் எண்ணங்கள் தான் வாழ்க்கை, எப்படி ஏற்றி வைக்கப்பட்டிருக்கோ அப்படி அவர்கள் வாழ்கிறார்கள். இப்ப இன்றைக்கு நீங்க அந்த கள்ளர் சமூகம் வந்து திருடுறாங்களான்னா, இன்றைக்கு திருடுறது இல்லை. ஏன் அப்படின்னா, இன்றைக்கு கள்ளர்கள் என்ன பண்ணிட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம வந்து மூடத்தனமா வாழ்ந்திருக்கிறோம், முட்டாள்தனமா வாழ்ந்திருக்கோம், நம்ம முன்னோர்கள் எல்லாம் வந்து திருட்டையே ஒரு தொழிலாக வச்சிருந்திருக்காங்க, ஆகவே இது தவறான விஷயம் அப்படின்னு இன்றைய கல்வி முறையில வந்த மாற்றங்கள் அவங்களை என்ன பண்ணுது, கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு மேல வரும்போது ஓ இப்படி சம்பாதிக்கணும், தொழில் பண்ணணும், நாமளும் கௌரவமா இருக்கணும், ஆகவே திருடக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு பெரும்பாலானவர்கள் வந்து கள்ளர்கள் எல்லாம் உத்தியோகத்துக்கு போயிட்டாங்க. இன்றைக்கு வேலை வாய்ப்பு தேடி எல்லாம் வேலைக்கு போறாங்க, நல்லா உழைக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, அவங்களும் சாதாரண மனிதர்களாக மாறிவிட்டார்கள். அப்படிப்பட்ட கள்ளத்தனம் பண்ணி வாழக்கூடியவர்கள் மிக மிக குறைவாகி விட்டார்கள். அப்ப அவர்கள் அந்த வாழ்க்கையிலிருந்து குறைவாகி விட்டார்கள், மற்றவர்கள் எல்லாம் கள்ளர்களாகி விட்டார்கள். இது விஷயம் அவ்வளவுதான். அப்ப இதுல என்ன புரியுதுன்னா, கள்ளர்கள் வந்து திருந்திட்டாங்க, நல்லவெல்லாம் கள்ளர்கள் ஆயிட்டான். அப்ப காரணம் என்னன்னா, அதுதான் மனசு. இங்க பாயிண்ட் என்னன்னா மைண்ட், அதாவது எண்ணம் வந்து கெட்டு போச்சு அப்படின்னா, இங்க யாரெல்லாம் தப்பு செய்யறானோ அவெல்லாம் கள்ளர்கள், அவ்வளவுதான் விஷயம். இங்க சமூகத்தினால ஒருத்தர் கள்ளர்கள் என்று நம்ம முடக்க கூடாது. சமூகத்தினால இவர்கள் திருடர்கள் அப்படின்னு ஒரு காலத்துல முடக்கி வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி தவறு செய்யக்கூடாது. இங்க வந்து திருடர்கள் அப்படிங்கிறவன் எல்லா ஜாதியிலும் இருக்கான். அப்ப இங்க ஜாதிகள் அடிப்படையிலேயே ஒரு கள்ளர்கள் என்று தனியாக நம்ம சமூகத்தை பிரிக்கணும், அப்படி பிரிக்க கூடாதுங்கிறது இப்ப நமக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும். ஏன்னா இப்ப எப்படிப்பட்ட புரிதல், இன்னைக்கு நல்லா கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு நல்லா கையெல்லாம் கட்டிக்கிட்டு பாக்குறதுக்கு அப்படியே அருமையா ட்ரெஸ் பண்ணிட்டு போறான், என்னடா பண்றானா ஆன்லைன்ல கிரிமினலா இருக்கான், ஆன்லைன் சீட்டிங் பண்றான், நல்லா கோட்டு சூட்டு போட்டு போய் கம்ப்யூட்டர்ல உட்காடுறான், அங்க வந்து அவன் என்ன பண்றான், தவறான விஷயங்களை, பேங்க்ல இருந்து பணத்தை திருடுறான், மற்றவங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை எடுக்கிறான். அப்ப இந்த மாதிரி வந்து ஒரு கிரிமினல்ஸ் எல்லாம் எப்படின்னா, இன்னைக்கு சமூகத்துல கௌரவமான வாழ்க்கை வாழக்கூடியவங்களாக சமூக விரோதிகள் எல்லாம் வந்து இன்னைக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு அப்படிதான் சமூக விரோதிகளை பார்க்க முடியுது. அன்றைக்கெல்லாம் வந்து திருடர்கள் அப்படிங்கிறது வறுமையில திருடுனாங்க, இன்னைக்கெல்லாம் வசதிக்காகவே திருடுறாங்க. அப்படி ஆயிடுச்சு இன்றைய வாழ்க்கை முறை. அதற்கு காரணம் கல்வி முறை என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப எதுக்கு இதெல்லாம் இப்ப நான் இங்க சொல்றேன் அப்படின்னா, எண்ணங்கள் அப்படிங்கிறதுக்காக பேசுறேன். எண்ணங்கள் அப்ப நம்முடைய மனதுல எப்படிப்பட்ட எண்ணங்கள் விதைக்கப்பட்டிருக்கோ அந்த விதையத்தை நம்ம விளைச்சலா வெளியே கொண்டு வர போறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கை ஏன் இப்படி மாறிடுச்சுன்னு கேட்டா, அந்த மனப்பதிவுகள் தானே, அதுதான் எங்க விளை நிலம், அதுதான் சேத்திரம் என்று எங்க பகவத்கீதை சொல்ல வருகின்ற ஆழமான விஷயத்தை நம்ம இங்க பார்க்கணும். அப்ப நம்முடைய ஆசைகள் அபிலாசைகள் எல்லாம் எண்ணங்களாக இருந்து ஒரு சில காரணங்களினால இந்த உடல் என்பதை பயன்படுத்தி அதை வெளிப்படுத்தி பார்க்க விரும்புகின்றது. அதற்காகத்தான் இந்த உடலும் நமக்கு தேவைப்படுகிறது என்பது நாம் பார்க்க முடிகிறது. ஆக தேகம் என்பது விளை நிலம் என்று நம்ம புரிந்து கொள்கிறோம். அந்த தேகத்திலே செயல் விளைவுக்கு காரணமாக இருக்கின்ற எண்ணங்கள் தான் இங்கு விதைகள். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த விதைகள் மூலமா தான் இங்க என்ன ஆயிடுதுன்னா, அந்த செயல் விளைவுகள்னால பாவ புண்ணியங்கள் சேருது. பாவ புண்ணியங்கள் ஏன் சேருதுன்னா, இதை விருப்பப்பட்டு செயல் செய்யறான் இல்லையா, அந்த எண்ணம் தானே அவனுக்கு செயல் துறையை தூண்டுது. இப்ப திருடணும்னு ஒரு எண்ணம் வருதுன்னா அந்த செயலா மாத்துறான், உடனே அந்த செயல் எல்லாம் என்ன பண்றான், இன்னொருத்தருடைய பொருளை போய் அபகரிக்கிறான், அந்த திருட்டு வேலையை செஞ்சுட்டான். அப்ப அவன் திருடனாக மாறிட்டான். அப்ப அந்த திருடனாக மாறிய அந்த செயல் விளைவு என்ன பண்ணுது, அவனுக்கு பாவம் புண்ணியம்ங்கிற ரெண்டு விஷயங்களுக்குள்ள அவனை கொண்டு போய் நிறுத்துது. அப்ப அவன் செஞ்ச பாவத்தினுடைய அடிப்படையினால அவனுக்கு தண்டனையும் கிடைக்குது. ஏன்னா அவன் செஞ்ச பாவ காரியத்துக்கான தண்டனை அவன் அனுபவிக்க வேண்டும், சட்ட ரீதியாகவும் அவன் தண்டனை அனுபவிக்க வேண்டும், இறை சட்டமும் அதுக்கான தண்டனையை கொடுக்கும். இங்க வந்து இரண்டு வித சட்டங்கள் இருக்கு இல்லையா, நம்முடைய சமுதாயத்துல உண்டாக்கப்பட்ட சட்ட திட்டங்கள் வந்து கோர்ட்டு கேஸ் அப்படின்னு போய் சிறை வாழ்க்கையை கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு வந்துடலாம், ஆனா அது மட்டுமே நிரந்தர தண்டனையானா இல்ல, அதற்கு மேல இறை சட்டமும் தண்டனை கொடுக்கும். ஏன்னா இங்க வந்து தண்டனை அப்படிங்கிறது நம்ம செய்த அந்த செயல் விளைவுக்கான பணாபலன்கள், அதை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். அதுதான் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்று பெரியவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப இங்க இந்த பாடத்திட்டங்களுக்கு நம்ம வந்த உடனே இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தேகம் என்று ஒன்று இருப்பது இல்லையா, இந்த உடல் என்று ஒன்று இருக்குது. அப்ப இந்த உடலை யார் ஒருவன் உணர்கிறானோ அவன் தான் சேத்ரஜ்ஞன். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த உடலை உணர்கின்றவன் தான் அந்த உணர்வு உயிர் ஆத்மா அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த உணர்வு உயிர் ஆத்மா அப்படிங்கறத சேத்ரஜ்ஞன் என்று நீங்க நம்ம சொல்றோம். அப்ப இங்க பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு என்ன சொல்றாருன்னா, நீ வந்து இப்ப இந்த செயலை தவறு என்று நினைக்கிறாய், ஆனால் இது வந்து சத்திரியனுக்கு உண்டான தர்மம், நீ வந்து போர் புரிந்துதான் ஆக வேண்டும், ஆகவே இந்த போரை நீ எந்த விதத்திலும் நிறுத்த முடியாது, இது உனக்கான தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது, இது வந்து எல்லோருக்கும் பொதுவான பிரச்சனை, உங்களுடைய அண்ணன் தம்பி 5 பேருக்குமான பொதுவான பிரச்சனை, ஆக இதே மாதிரி அவங்க உங்களுடைய சொத்தை பூரா அபகரிச்சு அந்த 100 பேர் கௌரவர்கள் உங்களுடைய சொத்தை அபகரிச்சுட்டாங்க, நீ வந்து ஒரு வீடு கொடுத்தா கூட போதும் கடைசியா கேட்ட, ஒரு வீடு கூட அவங்க உனக்கு கொடுக்க தயாரா இல்ல, ஆகவே நீ உன்னுடைய உரிமையை நீ அவர்கிட்ட இருந்து பெற வேண்டுமானால் போர் புரிவதை தவிர வேற வழியே கிடையாது, ஆகவே இங்க நீ போர் புரிந்து அவர்களை கொள்வது என்பது நீ செய்த வேலை கிடையாது, அது இயற்கையினுடைய நீதியில நடக்கக்கூடிய வேலை அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த விஷயத்தை பகவத்கீதை தொடங்குது. ஏன்னா இங்க செயலில் செயலற்ற தன்மை என்பது எப்படின்னா, இப்ப நான் ஒரு காரியத்தை செய்யறேன் அப்படின்னா அந்த காரியத்தினுடைய சாதக பாதகங்களை நான் செய்யறேன்னு நினைக்கும் போது எனக்கு அது கர்மாவா மாறி அதனுடைய விளைவுகளை எனக்கு பாவமாவும் புண்ணியமாவும் எனக்கு கொடுத்துரும். ஆனா நான் இதை புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா தெளிவா இதை புரிஞ்சுக்கிட்டேன் இந்த அத்தியாத்ம யோக கல்வியை படிச்சு, அப்ப எனக்கு என்ன புரியுதுன்னா, இந்த உடலும் மனசும் அந்த ஈஸ்வரனுடைய கருவிகளா இருக்குது, ஈஸ்வரன் தான் இதை வச்சு அவன் பயன்படுத்துறான், ஆகவே இது அவனுடைய செயலா இருக்கட்டும், நான் எங்க என்ன செய்யறேன், ஆகவே இது ஈஸ்வர காரியமா நடக்கட்டும் சொல்லிட்டு என்னுடைய அன்றாட கடமைகளை கூட எனக்கு கொடுக்கப்பட்ட கடமைகள் எல்லாமே ஈஸ்வரன் நிமித்தம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி ஈஸ்வரன் நிமித்தம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நான் ஏற்கனவே சேகரித்து வைத்த என்னுடைய சம்ஸ்காரங்கள் இருக்குல்ல, வாசனைகள் எல்லாம் அது யாருக்கிட்ட இருக்கு, ஈஸ்வரன் கிட்ட தான் இருக்கு, அவனுடைய சித்தத்தில் தானே பதிவு செய்யப்பட்டிருக்கு, அதுவே மீண்டும் ஆக்டிவேட் ஆகுது, ஆக்டிவேட் ஆகி இந்த உடம்பையும் மனசையும் கொண்டு அந்த சம்ஸ்காரங்களை வாசனைகளை தான் நான் அனுபவிக்கிறதுக்கு இந்த உடம்பையும் மனசையும் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனா அந்த வாசனைகளை நான் அனுபவிக்கிற வாழ்வியல் நெறிமுறைகள்ல வருகின்ற மாற்றங்கள், இப்ப நான் எனது என்று நான் உரிமை கொண்டாடாம அந்த ஈஸ்வரனுடையது என்று அவனுக்கே நான் அதை அர்ப்பணிக்கும் போது, அப்ப அந்த செயல் விளைவுகள் என்னை மீண்டும் தீண்டாது, என்னை பாதிக்காது, ஆகவே அது கர்மாவாக மாறாது, அது கர்ம யோகமாக மாறும் என்று பகவத்கீதையினுடைய சாரம் இங்க நமக்கு புரிய வைக்குது. பகவத்கீதை அதுதான் புரிய வைக்குது. அந்த அடிப்படையில பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, இது நீதிக்குள்ள இருக்கு, இந்த போருங்கிறது உன்னுடைய நீதிக்குள்ள இருக்கு, நீ இதை போர் புரிந்துதான் ஆக வேண்டும், இந்த போர் செய்வது நீ கிடையாது, உன்னுடைய உடலும் என்னுடைய கருவிகள், ஆகவே நான் தான் இதை செய்யறேன், நீ வந்து செத்த பாம்பை தான் அடிக்கிற, நீ எதையும் நீ செய்யறது கிடையாது அப்படின்ட்டு அவருக்கு அங்க புரிய வைக்கிற விஷயம்தான் இங்க பகவத்கீதையாகவே நமக்கு பரிணமிக்குது. அப்போ இந்த அர்ஜுனனுடைய கலக்கத்துக்கும் சோகத்துக்கும் காரணமாக இருப்பது அவருடைய உற்றார்கள் உறவினர்கள் என்று இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா, எனது தனது என்ற ஒரு அபிமானம், அதாவது அர்ஜுனன் இடத்துல வந்து அந்த உறவுகள்லாம் என்னுடையது அப்படிங்கிற ஒரு அபிமானத்தினால் அப்படி அவனுக்கு அது உண்டாகுது, அந்த பிரச்சனை உண்டாகுது. அதுக்கு எது மூல காரணமா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு முதல் எண்ணமாக்கிய நான் என்ற அகங்காரம். அப்ப இங்க நம்ம அதனால புரிஞ்சுக்கணும், இங்க என்னன்னா நமக்கு முதல்ல உதயமாகக்கூடிய எண்ணம் என்னன்னா, நம்ம தூக்கத்திலிருந்து விழிச்ச உடனே முதல்ல நான் அப்படிங்கிற எண்ணம் தான் உதயமாகும். முதல்ல நமக்கு விழிப்பு நிலைக்கு வந்த உடனே நான் அப்படிங்கிற ஒரு ஈகோ தான் ஃபர்ஸ்ட் டெவலப் ஆகும். அந்த ஒரு நான் வந்து வெளியப்பட்ட உடனே நான் அப்படிங்கிற ஒரு பற்று நம்ம கிட்ட வந்த மறு வினாடி, என்னது என்னுடையதுங்கிறதெல்லாம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். எனது இந்த உடம்பு, எனது இந்த வீடு, என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய பேங்க் பேலன்ஸ், என்னுடைய பொருள் அப்படின்னு எத்தனை விஷயங்கள் இருக்கோ அத்தனையும் அடுத்த செகண்ட் எல்லாம் உள்ள வந்துடும். அப்ப இங்க முதல்ல வெளிப்படுகின்ற ஒரு எண்ணம் இருக்கு பாருங்க, அந்த எண்ணம் தான் நான் என்ற முதல் எண்ணம், அந்த எண்ணம் தான் அகங்கார எண்ணம்னு சொல்றோம். அந்த அகங்கார எண்ணம் தான் இங்க மற்ற எனது என்னுடையதுங்கிற அபிமானத்துக்கும் விதையா இருக்கு. அந்த ஒரு எண்ணம் தான் இத்தனை விஷயங்களுக்கும் விதையாக இருக்கு. அப்ப இங்க அந்த ஒரு விதை தான் இப்ப அர்ஜுனனுக்கும் பிரச்சனையா இருக்கு. அர்ஜுனன் என்ன பண்ணிட்டான், நான் அப்படிங்கிற ஒரு ஈகோவில் இருக்கிறதுனால அவன் நானுங்கும் போது நான் அர்ஜுனன் என்னுடைய சொந்த பந்தங்கள் இதெல்லாம் அப்படின்ட்டு அபிமானிக்கிறான். அப்ப என்னுடைய இது எனது அப்படிங்கிற அடுத்த பற்று அவனுக்கு உண்டாகி விடுகிறது. அப்ப இங்க பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்லி புரிய வைக்கிறாருன்னா, இங்க நான் எனது அப்படிங்கிற இந்த அகங்காரம் அவகாரங்கள் எல்லாம் நீ இந்த உடல் மீதும் இந்த மனதையும் கொண்டு நீ வச்சிருக்கிற அபிமானம் தானே தவிர, ஆனா இதற்கு அப்பாற்பட்ட உணர்வா தான் நீ இருக்கிற, நீ ஆத்மா, நீ அழியக்கூடிய இந்த உடலோ அல்லது இந்த மனசோ நீ கிடையாது அப்படின்னு அவனுக்கு புரிய வைக்கும் போதுதான், அவனுக்கு அந்த புரிதல் மேலோங்கும் போதுதான் அந்த போர் வந்து ஒரு நிறைவுக்கு வருது. அதுக்கு முன்னாடி அர்ஜுனன் வந்து போர் செய்யறதுக்கு பயப்படுறான். அப்ப நம்ம இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க வந்து வாழ்க்கை அப்படிங்கிறது நம்முடைய பதிவுகளினுடைய அடிப்படையில பல கஷ்டங்களை கொடுக்கும், பல சுகத்துக்கங்களை நமக்கு உண்டு பண்ணும். ஆனா அந்த சுகத்துக்கங்களை வந்து நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு நம்ம மனசு நினைச்சதுன்னா அதனுடைய சாதக பாதகங்களுக்கு பொறுப்பாகுது. ஆனா இல்ல, இது ஈஸ்வரன் நிமித்தம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதனுடைய கருவியாக இந்த உடம்பும் மனசு இங்க செயல்படுது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அதுல வர்ற அந்த துயரத்தையும் நீங்க பாதிக்கப்பட மாட்டீங்க, அதுல வர்ற சுகத்தினாலும் நீங்க ஆட மாட்டீங்க, ரெண்டும் நீங்க பேலன்ஸ் பண்ண கத்துக்குவீங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகள் என்ற அடிப்படையில கொடுக்கப்பட்ட செயல்களை நீங்க சரியா செய்வீங்க. எந்த தொழிலும் நம்ம செய்யாமல் நிறுத்த வேண்டியது கிடையாது. இப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க அந்த தொழில் பாவ தொழிலா அப்படின்னா, சாதாரணமா நடைமுறையில பாக்குறவங்களுக்கு அது பாவ தொழிலா தெரியும். ஆனா இங்க கசாப்பு வெட்டுறது கூட பாவம் இல்லை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. எப்படிங்க ஒரு உயிரை கொள்றது பாவம் இல்லையா அப்படின்னா, இங்க வந்து அந்த உயிர் கொலை செய்கின்றவன் நான் செய்கின்றேன்னு நினைத்தால் அது பாவம், ஆனா அது என்னை வைத்து அந்த கருவி இதை செய்யுது, அழிக்கும் காரியத்தை இந்த உடலை வைத்துக் கொண்டு செய்கின்றது என்று நினைத்த அது பாவம் புண்ணியத்துக்குள்ள வராது. அதுக்கு பேர் வந்து கர்ம யோகம் என்று பெயர். இதுக்கு வந்து நிறைய கதைகளும் இருக்கு. அந்த கதைகள் எல்லாம் வந்து நிறைய, ஒரு முஸ்லீம் பக்ரி கதை கூட வரும். ஒரு ஞானி, ஒரு முஸ்லீம் ஞானி வந்து கசாப்பு கடை வச்சு எல்லாம் வெட்டிக்கிட்டு இருப்பாரு. அப்போ ஒருத்தர் கேட்பாங்க, நீங்க இவ்வளவு ஞான விஷயங்களை பேசுறீங்க, ஆனா நீங்க கசாப்பு கடை வச்சுக்கிட்டு நீங்க வெட்டிக்கிட்டு இருக்கிறீங்களே, ஆடு மாடெல்லாம் வெட்டி கொள்றீங்களே, இது பாவம் இல்லையா, நீங்க இவ்வளவு பெரிய ஞானத்தை உபதேசம் பண்ணிட்டு இந்த பாவத்தை செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கும் போது அந்த முஸ்லீம் பக்ரி என்ன சொல்றாரு, நான் எங்க செய்யறேன் இந்த வேலையை, எனக்கு அந்த இறை சக்தி கொடுத்து இதை செய்ய வச்சிருக்கேன், நான் வந்து ஒன் ஆஃப் த டூல் தான், அதனுடைய கருவி தான் நானு. அப்ப இது என்னுடைய செயல நான் நினைச்சாதானே இதனுடைய சாதக பாதகங்களோட பாவ புண்ணியங்கள் என்ன செய்யறோம், இது நான் செய்வது கிடையாது, என்னை வைத்து அது செய்து கொண்டிருக்குங்கிற அந்த அர்ப்பணிப்பு மனப்பான்மை மட்டும்தான் அவர் அங்க ஒரு ஞானியாவே காட்டுது. இல்லைன்னா அவர் ஞானியாக மாற முடியாது, அவர் ஒரு அக்ஞானியாகத்தான் இருக்க முடியும். அப்ப அதனால இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகள் நம்முடைய விருப்பத்தின் அடிப்படையில, முற்பிறவிகளுடைய நம்முடைய ஆசா பாசங்களுடைய அடிப்படையிலேயே கூட அது வெளிப்பட்டு இருந்தாலும், அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்கின்ற பொழுது அந்த வாழ்க்கையை நான் வாழ்கின்றேன் என்று கருதாமல், என்னை வைத்துக் கொண்டு ஈஸ்வரன் வாழ்கின்றான், இந்த உடலையும் மனதையும் அவனுடைய கருவிகள் என்று புரிந்து கொண்டு நாம் இந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சோம்னா நம்முடைய வாசனைகள் எல்லாம் வெளிப்பட்டு வெளிப்பட்டு தீர ஆரம்பிக்கும். ஒவ்வொன்றா நம்ம இந்த உலகத்துல அனுபவிப்போம், ஆனா அந்த அனுபவங்களுக்கான பல பலன்களை நாம எடுத்துக்க மாட்டோம், கடமையை மட்டும் செய்வோம், பலனை எதிர்பார்க்க மாட்டோம். அப்ப பலன் இல்லாம நம்ம இந்த கடமைகளை செய்ய செய்ய என்ன ஆகும்னா அந்த பலன்கள் எல்லாம் ஈஸ்வரனுக்கே போகும். அப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், என்னங்க இப்போ நான் தான் இவ்வளவு பாவம் புண்ணியங்கள் பண்றேன், அது எனக்கு பாவமா மாறுது, எனக்கு தனித்த முறையில அதனுடைய தண்டனைகள் நான் அனுபவிக்கிறேன், அப்ப ஈஸ்வரனுக்கு எங்களுடைய பாவமெல்லாம் சேர்ந்து ஈஸ்வரனுக்கு தண்டனை கிடைக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி கூட நம்ம எழுப்பணும். ஏன்னா இதெல்லாம் நியாயம் தானே, ஏன்னா ஈஸ்வரன்னாலும் அவனும் ஒரு ஆற்றல் தானே, நானும் ஒரு ஆற்றல் தானே, ஈஸ்வரில் நானும் ஒரு அங்கம் தானே, அவனும் ஒரு அங்கம் தானே. அவன் வேணா எல்லா உடலும் சேர்ந்து ஒரு மகாசக்தியா இருக்கலாம், நம்முடைய எல்லாருடைய மனதையும் சேர்ந்து அவன் ஒரு பிரபஞ்ச மனமாக கூட இருக்கலாம் ஈஸ்வரன். ஆனா என்னுடைய தனி மனம் செய்கின்ற தவறுக்கு நான் பொறுப்பாளி, நான் என்னுடைய தனிப்பட்ட உடல்ல நான் செய்யக்கூடிய காரியங்களுக்கு நான் பொறுப்பாளி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துல நடக்கின்ற அத்தனை காரியங்களுக்கும் ஈஸ்வரன் பொறுப்பாளி இல்லையா. அப்ப நான் செய்யும் போது அதனுடைய பாவ புண்ணியங்கள் என்னை பாதிக்கும் மாதிரி ஈஸ்வரன் செய்கிற செயல் விளைவுக்கு அவனை பாதிக்காதா, நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா இது ஒரு அருமையான கேள்வி. இந்த கேள்வியை நானே எழுப்பி நானே பதில் சொல்றேன். ஏன் அப்படின்னா, இப்ப நம்ம இங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த வேத சாஸ்திரம் சொல்லுகின்ற ஆழமான விஷயம் வந்து மிகப்பெரிய விஷயம், அதை புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு தனி புத்திசாலித்தனம் வேணும், அதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா நம்ம வாழ்க்கையில நமக்கு ஏன் பிரச்சனை வருது அப்படிங்கிறதுக்கு சொல்றேன். இங்க என்ன சாஸ்திரம் சொல்லி கொடுக்குதுன்னா, இப்ப நான் வாழுகின்றேன்னு நினைக்கிறதே வந்து மைண்டு தான் நினைக்குது. இந்த மைண்டு தான் என்ன பண்ணுதுன்னா, நான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் ராமசாமி, நான் இப்படிப்பட்ட உத்தியோகம் பண்றேன், இப்படிப்பட்ட விசேஷ சூழ்நிலை அனுபவிக்கிறேன், இது என்னுடைய மனைவி, இது என்னுடைய குழந்தைகள், இன்னும் எத்தனை விஷயங்களை பிடிச்சு வச்சிட்டு இருக்காரோ அந்த ராமசாமி என்ன பண்றாரு, அவரு வாழ்றதா நினைக்கிற வரைக்கும் அதுல வருகின்ற சுகத்துக்கங்கள் அவரை பாதிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த வாழ்க்கை வந்து அவர் வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது அந்த ராமசாமி என்ன பண்றாரு, நைட்டு போய் தூங்குறாரு. தூங்கும் போது அவருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல வேற மாதிரி வாழ்க்கை வாழ்றாரு. இந்த குழந்தைய விட்டுட்டாரு, இந்த மனைவி விட்டுட்டாரு, இந்த உலகத்தை விட்டுட்டாரு, வேற ஒரு உலகத்துல ராமசாமி வாழ்ந்துட்டு இருக்காரு. அங்க கனவு வாழ்க்கையே வேற. அப்ப அந்த வாழ்க்கையை ராமசாமி அழகா வாழ்றாரு கனவுல. கனவு காண்ற வரைக்கும் அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல நல்லா டீப் ஸ்லீப் போயிட்டு நல்லா தூங்கிட்டாரு. அப்புறம் தூங்கிட்டு திடீர்னு விழிச்சு எழுந்திருக்கிறாரு. விழிச்சு எழுந்த உடனே பாக்குறாரு, என்னடா கனவுல நான் வேற வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருந்தேன், இப்ப பார்த்தா திருப்பி நான் இந்த உலகத்துக்கு வந்துட்டேன். அப்ப இது உண்மை உலகம், அது கனவு வந்து பொய் உலகம் அப்படின்னு அந்த ராமசாமிக்கு புரியுது. அந்த கனவு கண்ட ராமசாமிக்கு அது நல்லா தெளிவா புரியுது, இது பொய் உலகம் அப்படின்ட்டு. எது கனவு. அப்ப உடனே அந்த கனவு உலகத்தை பொய் உலகம் என்று கருதிய ராமசாமி அது வந்து உண்மையிலேயே கற்பனை, ஆனா இது நிஜம் என்று இந்த உலகத்தை நினைக்கிறாரு. அதனால இந்த மனைவி குழந்தைகள் உண்மை, இந்த பேங்க் பேலன்ஸ் உண்மை, இப்ப நான் செய்துகிட்டு இருக்கிற உத்தியோகம் உண்மை அப்படின்னு இவர் நம்புறதுனால. நல்லா புரிஞ்சுக்கணும் பாயிண்ட். அங்க கனவு காணும் போது அந்த கனவு வாழ்க்கை உண்மையா நம்பிக்கிட்டு இருந்தாரு, ஆனா கனவுல இருந்து நனவு வாழ்க்கைக்கு வந்த உடனே அந்த கனவு வாழ்க்கை பொய் என்று உறுதிப்படுத்திட்டாரு இதே ராமசாமி. இப்ப இந்த நனவு வாழ்க்கைய உண்மை என்று நம்புறதுனால இதுல வர்ற சாதக பாதகங்கள்னால அந்த கனவுல பாதிக்கப்பட்ட மாதிரியே இங்கேயும் பாதிக்கப்படுறாரு. கனவுல எப்படி பாதிக்கப்பட்டாரு, கனவுல வந்து ஒருத்தன் அடிச்சிடுறான், அடி வாங்கிட்டு அழுதுட்டு இருக்காரு. அப்புறம் கனவுல வந்து ஒரு புலி துரத்துது, அந்த புலிக்கு பயந்துட்டு ஓடுற மாதிரி ஒரு கனவு கண்டுட்டு அதுல பதறிக்கிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி பல கஷ்ட நஷ்டங்களை கனவுல அனுபவிச்ச ராமசாமி இப்ப நனவுலையும் அதே மாதிரி சில கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்காரு இப்ப நனவு வாழ்க்கையில. பட் இப்படி கனவுல வாழ்வர் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை உண்மையிலேயே இவரது கிடையாது. யாருதுன்னா ஈஸ்வரனுடைய கனவு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நான் சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ரொம்ப சூக்ஷமான விஷயம். இப்ப இந்த மாதிரி கனவு கண்டுகிட்டு இருக்கிற ராமசாமியினுடைய வாழ்க்கை, குப்புசாமியினுடைய வாழ்க்கை, கமலாவுடைய வாழ்க்கை, விமலாவுடைய வாழ்க்கைன்ட்டு இந்த பிரபஞ்சத்துல யாரெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோமோ இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச வாழ்க்கையை ஈஸ்வரன் கனவு கண்டுகிட்டு இருக்கான். அவனுடைய உறக்கத்துல இந்த கனவு நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துல எவ்வளவோ லீலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த லீலைகளை பூரா அவன் அழகா கனவு கண்டுட்டு இருக்கான். கனவு லைவா இருக்கு அவனுக்கு, அவனுக்கு லைவா நடந்துகிட்டு இருக்கு. அப்ப ஒரு நாள் திடீர்னு ஈஸ்வரன் கனவு களைஞ்சு எழுந்திருக்கிறான். ராமசாமியை காணும், குப்புசாமியை காணும், கமலாவையும் காணும், விமலாவையும் காணும், எல்லாம் கனவு போயிட்டாங்க. அப்பதான் ஈஸ்வரன் விழிப்புணர்வு வந்து உணர்றா, எல்லாமே கனவு கற்பனை அப்படின்ட்டு தெரிஞ்சு போகுது. அப்ப இங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இங்க ராமசாமி செய்யற அழிச்சாட்டியும் அக்கறமும் பிரச்சனைகளும் ஈஸ்வரனுக்கு எப்படி போகும், இவன் ஈஸ்வரனுக்கே அர்ப்பணம் பண்ணிட்டாலும் ஈஸ்வரனே கனவுல கண்டுகிட்டு இருக்கான். ஈஸ்வரனுக்கு எப்படி போகும், போகாது. ஈஸ்வரன் கனவுல இருந்து விழிச்ச உடனே அதனுடைய சாதக பாதகங்கள் எதுவுமே ஈஸ்வரனை பாதிக்காது, ஏன்னா ஈஸ்வரனே கனவு தான் கண்டுட்டு இருந்தான். அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும், அந்த ஈஸ்வரன் என்பதே ஒரு மாயா. இதுதான் பாயிண்ட். அந்த ஈஸ்வரன் என்பது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே ஒரு மாய. இந்த மாயையை யார் கிரியேட் பண்ணிருக்கான்னா பிரம்மம் கிரியேட் பண்ணிருக்கு. இந்த பிரம்மம் என்ன பண்ணுது, தான் வாழ்வதற்காக, தன்னுடைய ஆனந்தத்துக்காக, தன்னுடைய அனுபவத்துக்காக இந்த மாயா லீலைய புரியுது, ஆனந்தமா புரியுது. அப்படி புரியும் போது இந்த உலகம்ங்கிறது அவரவர்களுக்கு உண்டாக்கப்பட்ட வாழ்க்கையினுடைய அடிப்படையில இது என்னுடைய வாழ்க்கை என்று அபிமானிப்பதினால் அதுல சுக துக்கங்கள் உண்டாகிறது. எப்பொழுது இது என்னுடைய வாழ்க்கை இல்லை, ஈஸ்வரன் வாழ்க்கை என்று என் தனிப்பட்ட ராமசாமி அதை ஈஸ்வரன் இடத்துல ஒப்படைக்கின்றானோ அப்பொழுது இவன் தன்னுடைய சுக துக்கங்களிலிருந்து விடுபடுகின்றான். ஈஸ்வரன் அந்த சுக துக்கங்களை அவன் கனவு காணுகின்ற வரைக்கும் அவன் அனுபவித்து விட்டு அவன் அங்கிருந்து விழித்துக்கொண்டு தன்னுடைய சொரூபத்துக்கு திரும்பும் போது அங்கவும் அங்க ஈஸ்வரனுக்கும் எந்த சுக துக்கங்களும் இல்லை. அவன் தன்னுடைய யதார்த்தத்தை, தன்னுடைய உண்மை நிலையை, தன்னுடைய பிரம்மா அனுபவத்தை உணர்கின்றான். அந்த நிலைக்கு பேரு நிர்விகல்ப நிலை. இப்ப பிரம்மம் மீண்டும் தன்னுடைய இயல்புக்கு போயிடும். பிரம்மம் என்ன ஆயிடும், திருப்பி தன்னுடைய சொரூபத்துக்கே போயிடும். தன்னுடைய சொரூபங்கிறது என்ன, நிர்விகல்ப நிலை. பிரம்மம் எப்பயுமே நிர்விகல்பத்துல தான் இருக்கு, அதுக்கு எதுவுமே இல்லை, அதுக்கு வேற எதுவுமே படைக்கப்படல. ஆனா அப்படி எதுவுமே படைக்கப்படாதது அது படைக்குது அப்படின்னா நாம எப்படி கனவை படைக்கிறோமோ அது மாதிரிதான் அது இந்த உலகத்தை படைச்சிருக்கு. ஆனா அந்த உலகத்துல வந்து அது படைச்சிட்டு உண்மை என்று நம்பிக்கின்ற வாழ்கின்ற வாழ்க்கை தான் ஈஸ்வரனுடைய வாழ்க்கை. அப்ப அந்த ஈஸ்வரனுடைய வாழ்க்கையில நாமெல்லாம் சிறு சிறு கருவிகளாக இருந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம தனியா வாழ்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் பாத்தீங்களா. இந்த அஜ்ஞானம் நம்மிடத்துல ஏற்படுத்தப்பட்டிருக்கு. எதன் அடிப்படையில, மனதின் அடிப்படையில. அப்ப நம்ம இந்த அத்தியாத்ம கல்வி, இந்த அத்தியாத்ம ஞானத்தை நம்ம இப்படி ஆராய்ந்து பார்க்கும் போது மிகப்பெரிய உண்மை நமக்கு புலனாகிறது. என்ன புலனாகிறதுன்னா, இங்க உண்மையில் யாருமே வருவதும் இல்லை போவதும் இல்லை, எல்லாமே ஒரு திரைப்படம். ஒரு திரைப்படத்துல வந்து வெள்ளை திரையில பல்வேறு சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கு. அந்த சம்பவங்கள் எல்லாம் பார்ப்பதற்கு தத்ரூபமாக இருக்கு. அதுல குண்டு வெடிக்குது, கோயில் கும்பாபிஷேகம் நடக்குது, அங்க கதாநாயகன் அழுகுறான், கதாநாயகி துடிக்கிறான். அப்புறம் இதெல்லாம் நம்ம பாக்குறோம், வில்லன் பயங்கரமா கதாநாயகன் எதிர்த்து ஃபைட் பண்றான், கதாநாயகன் அவனை எடுத்து ஃபைட் பண்றான். ஒரு ஸ்டேஜ்ல வந்து கதாநாயகன் வில்லனால தோற்கடிக்கப்படுறான். அப்ப கதாநாயகன் அப்படியே தோண்டு கீழே விழுந்து சாகர ஸ்டேஜ்ல வரும்போது திடீர்னு கதாநாயகனுக்கு ஒரு டூல் கிடைக்குது, டக்குன்னு அவன் வில்லனை குத்தி கொண்டுடுறான். அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அப்படியே சுவாரஸ்யமா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, சீட்டு நுணுக்கி போறோம். அப்படியே கதாநாயகனை கொண்டுடுவானோ இல்லை அப்படின்ட்டு நம்ம துடிச்சுக்கிட்டு அப்படியே சீட்டனுடைய முனைக்கு வந்து நிற்போம் படம் பார்க்கும்போது. ஆனா டக்குனு கதாநாயகன் ஒரு கீழ இருந்து ஒரு கத்தி எடுத்து டக்குனு வில்லனை குத்துன உடனே அப்பாடா அப்படின்னு திருப்பி ரிலாக்ஸா நம்ம சீட்டுக்கு பின்னாடி போவோம். ஏன்னா அந்த படம் அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்குல்ல, ஏன்னா அந்த படத்துல மூழ்கிட்டோம். அது மாதிரி இங்க வாழ்க்கையும் ஒரு அருமையான திரைப்படம், இது அழகா ஓடிக்கிட்டு இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சம்பவங்களும் படமா ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா இது படம்னு தெரியாத வரைக்கும் இதுல இருக்கிற சீன்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம், பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா நம்ம அதுல மூழ்கிட்டோம் இல்லையா, சீனுக்குள்ள போயிட்டோம். கதாநாயகனுக்கு ஒரு பிரச்சனைனா துடிப்போம், கதாநாயகிக்கு ஒரு பிரச்சனைனா துடிப்போம், வில்லனை எதிர்ப்போம், வில்லனை கொல்லணும்னு நினைச்சு இங்கிருந்தே நம்ம துடிப்போம். நம்ம கிட்ட இங்க ஒரு கத்தி இருந்தா எடுத்து தப்புன்னு போட்டு கிழிச்சிருவோம். நிறைய பேர் பாக்குறோம்ல, படம் பார்த்துட்டு இருக்கும்போதே டிவி உடைச்சிருவோம், நடக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து லைவ்ல நம்ம நிறைய விஷயங்களை பாக்குறோம், சினிமாவிலேயே காமெடியெல்லாம் காட்டுவான். வடிவேல் படம் பார்த்துட்டே இருப்பான், டக்குன்னு எமோஷன் ஆகி அங்க இருக்கிற பாட்டில தூக்கி வீசுவான், டிவி உடைச்சிடும். இப்ப சமீபத்துல கூட நம்முடைய அரசியல் தலைவர் டிவி உடைச்சிட்டார்ல, கமல்ஹாசன். கமல்ஹாசன் வந்து அரசியல் சம்பந்தமா விஷயங்கள் எல்லாம் நியூஸ் பார்த்துட்டு இருக்கும்போது டென்ஷன் ஆகி டக்குன்னு டிவி உடைச்சிட்டாரு, இது பேப்பர்ல நியூஸா வந்தது. அப்ப இதெல்லாம் என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னா, அந்த எமோஷனல் பாயிண்ட மைண்ட் புடிச்சதுன்னா உடனே அதை ரியாக்ட் பண்ணும், இமிடியட் ரியாக்ட் பண்ணும். அது மாதிரி இங்க அர்ஜுனன் ரியாக்ட் பண்றான். அர்ஜுனன் என்ன பண்றான், இந்த சீன்ஸை பார்த்துட்டு ரியல் சீன் நினைக்கிறான். ஐயோ என்னுடைய பெரியப்பா நிக்கிறாரு, என்னுடைய சித்தப்பா நிக்கிறாரு, மாமா நிக்கிறாரு, என்னுடைய அண்ணன் தம்பிகள்லாம் நிக்கிறாங்க அப்படின்னு அவன் ரியாக்ட் பண்றான். அப்ப பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் என்ன சொல்றாரு, இங்க யார் நீ ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க, இங்க படம் ஓடிட்டு இருக்கு, இந்த படத்தை நான் எடுத்து ஓட்டிட்டு இருக்கிறேன், நீ இதுல நடிக்க வந்தவன், நீ இங்க கம்மன் நடிக்க வேண்டியது தானே, நான் கொடுக்குற சீனை மட்டும் நீ செய்ய, நீ எதிர்ல இருக்கிறனா கொல்லணும், அதான் உனக்கு சீன், அதை செய்ய வேண்டியது தானே, அதை செய்யாம நீ உன் இஷ்டத்துக்கு நான் செய்யறேன்ட்டு நீயா நினைச்சுக்கிட்டேன்னா அதுக்கு நான் பொறுப்பா அப்படின்னு கிருஷ்ணன் கேள்வி கேட்கிற மாதிரி பகவத்கீதை அமைக்கப்பட்டிருக்க. அதைத்தான் நாம இங்க புரிஞ்சுக்கணும். இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இங்க ரியல் லைஃப்ங்கிறது நம்மை வைத்து ஈஸ்வரன் வாழ்கின்றான். ஆனா ஈஸ்வரனுக்கு எந்த சாதக பாதகங்களும் பாதிக்காது. காரணம் என்ன, அவனே கனவு கண்டுகிட்டு இருக்கிறான். அப்ப நானே எனக்கு கனவு கண்டுகின்ற அத்தாரிட்டி இருக்கும்போது ஈஸ்வரன் கனவு காண மாட்டேன்னா, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே பல விஷயங்கள் உங்களுக்கு திருப்பி திருப்பி தெளிவுபடுத்துறதுக்காக வேதத்தினுடைய ஓமானங்களை நிறைய எடுத்து புரிய வைப்பேன். இப்ப பிரம்மம் எப்படிங்க இந்த உலகத்தை படைச்சது அப்படின்னு ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்கறான், குதர்க்கமா அப்படின்னா, அதுக்கு நான் என்ன உதாரணம் சொன்னேன், அப்படி ஒரு படைப்பு வந்து பிரம்மம் வெளியிருந்து எதையுமே எடுத்து படைக்கல, பிரம்மத்துக்கு வேற இன்னொன்று இருந்தா தானே பிரம்மம் வெளியிருந்து ரா மெட்டீரியல் எடுத்து படைக்கும், அது பிரம்மத்திடமிருந்தே உருவான மாயா சக்தி. இது இந்த பிரபஞ்சமே பிரம்மத்திலிருந்து வெளிப்பட்ட ஒரு மாயா சக்தி. அது மாதிரி இங்க ஒரு உதாரணம் நம்ம சொல்லும் போது என்ன சொல்லுவோம், ஒரு சிலந்தி பூச்சி தன்னுடைய வாயிலிருந்து உமிழ்நீரை எடுத்து ஒரு வலையை பின்னி அந்த வலைக்குள்ள அந்த சிலந்தி பூச்சி உட்காந்துக்கிட்டு வருகின்ற பூச்சிகள் புழுகளை வேட்டையாட்டி சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்ப ஒரு சிலந்தி பூச்சியே வந்து வெளியிருந்து எந்த ரா மெட்டீரியலையும் எடுக்காம தன்னுடைய வாயில் இருக்கிற உமிழ்நீரை பயன்படுத்தி ஒரு வலையை பின்னி வாழ்க்கையை வாழ முடியுமானால், எல்லையற்ற பரமன் ஏன் தன்னுடைய வாழ்க்கையை அவன் இப்படி அவனுக்கு விருப்பமான முறையை உண்டாக்கி வாழ முடியாது, அவனுக்கு வெளியிருந்து ஏதாவது ரா மெட்டீரியல் எடுத்துதான் பண்ணணுமா? உங்களை என்ன எல்லாம் படைக்கிறதுக்கு வந்து இருங்க கொஞ்சம் மண் எடுத்துட்டு வாங்க, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு தண்ணில போட்டு நினைச்சு ஒரு களிமண் உரண்டியை பிடிச்சி இந்த பைபிள் சொல்ற மாதிரி ஒரு ஆளை உருவாக்கி இவர் தான் ஆதாம் இவர் தான் ஏவாள் அப்படின்னு சொல்லுமா? அதெல்லாம் புனைக்கப்பட்ட கதைகள், கட்டுக்கதைகள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா இங்க ரிஷிகள் வந்து உணர்ந்த உண்மைகளை நம்ம இடத்துல பகிர்ந்துக்கிறாங்க. அவங்க உணர்ந்த உண்மை என்ன அப்படின்னா, இந்த உலகம் என்பது உண்மையில் இல்லை, இது இறைவனின் கனவு, இது ஈஸ்வரனுடைய கனவு. அப்ப ஈஸ்வரன் இந்த கனவை காண்பதனால இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஈஸ்வரனாக இருப்பதனால இந்த ஈஸ்வரனை வந்து மாயா என்று சொல்லுது சாஸ்திரம். அப்ப இந்த மாயை என்பது அந்த பிரம்மத்தினுடைய ஆற்றல், பிரம்மத்திடமிருந்து வெளிப்பட்ட ஒரு மகாசக்தி. அப்ப அந்த மகாசக்தி பல்வேறு பரிமாணங்களுக்கு உட்பட்டு மாறிக்கொண்டே இருக்கிறது, ஒரு ஆற்றல் வேறு ஒரு ஆற்றலாக மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஏனென்றால் அந்த ஆற்றல் பரமனின் ஆற்றல். அப்ப அந்த பரமனினுடைய ஆற்றல் அவன் தன்னுடைய விருப்பத்தின் நிமித்தம் அதை உண்டாக்கி அனுபவித்து ஆனந்தம் அடைந்து கொண்டிருக்கிறான். அந்த ஆனந்தம் என்பது அவனுக்கு பிடித்திருக்கிறது. நீங்க வந்து உங்க சீன்ல வந்து ஒரு கெட்ட சீன் வருது, ஒரு வில்ல வந்து நம்ம கிட்ட வம்பு பண்றான் அப்படிங்கிறதுனால நீங்க பயந்துக்கிறீங்க, நீங்க வந்து இவனால நான் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு துடிச்சு எமோஷனல் ஆறீங்க. ஆனா ஈஸ்வரன் வந்து படம் பார்த்துட்டு இருக்கிறான். வில்லனை வந்து கதாநாயகன் அடிக்கும் போதுதான் கதாநாயகனுக்கு கோபம் ஜாஸ்தி ஆகி அவன் மிகப்பெரிய பலவானா மாறுவான். அப்புறம் அந்த பாகுபலியில பாத்தீங்கன்னா அப்படியே அவனை கட்டி வச்சு பயங்கரமா வில்லர்கள்லாம் அடிப்பாங்க, பாகுபலி செத்துருவானோ நம்ம நினைக்கும் போது பாகுபலி கிட்ட இருந்து ஒரு பலம் வெளிப்பட்டு அப்படியே சங்கிலி எல்லாம் அப்படியே பிச்சுக்கிட்டு வெளியே வந்து அவன் அடிக்கும் போதுதான் நாம அகான் சுவாரஸ்யமா சீட்டருடைய நுனிக்கு வந்து பாகுபலி ஜெயிச்சுட்டு போறாரு அப்படின்னு நம்ம குதிக்கிறோம் இல்லையா. ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல எப்படி குதிக்கிறோம், நம்ம நம்ம டீம் ஜெயிக்குதுன்னா நமக்கு சந்தோஷம் வந்துடுது, நம்ம கதாநாயகன் ஜெயிக்கிறனால நமக்கு சந்தோஷம் வந்துடுது. அப்ப இந்த சீனை கிரியேட் பண்ணி நம்ம என்ஜாய் பண்றதுக்கு தான் நமக்கு சினிமாவே எடுத்திருக்காங்க. இப்ப இந்த சினிமா இந்த மேட்ச் எல்லாம் எதுக்கு, என்டர்டைன்மெண்ட், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லையா உங்களுக்கு. ஏன்னா இந்த சினிமா மேட்ச் எல்லாம் எதுக்குன்னா என்டர்டைன்மெண்ட், பொழுதுபோக்குக்காக. நான் வந்து போர் அடிச்சுட்டு உட்காந்துருக்கேன், எனக்கு பொழுது போகணும், அப்ப நான் சினிமா பார்க்கணும், அந்த சினிமால எனக்கு தேவையான காமெடி சீன் வரணும், ஆக்ஷன் சீன் வரணும், ஹாரர் சீன் வரணும். அப்ப இதெல்லாம் நான் பார்க்கும்போது விதவிதமா என்னுடைய லைஃப நான் என்ஜாய் பண்ணி ரசிக்கிறேன், ருசிக்கிறேன், எனக்கு பிடிச்சிருக்கு. இதைத்தான் பிரம்மம் செய்து கொண்டிருக்கு. இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இறைவன் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறான். ஆனந்தமா விளையாடிட்டு இருக்கான், அழகான ஒரு உலகத்தை படைக்கிறான். அந்த உலகம் வந்து கற்பனா உலகம், உண்மையிலேயே அந்த உலகம் இல்லை, வெள்ளை திரையில ஓடுகின்ற திரைப்படம், அதுல விளையாடுறான். அந்த விளையாட்டு அவனுடைய விருப்பத்து நிமித்தம் அவன் வந்து ஒரு வில்லனை கொண்டு வரான், ஒரு கதாநாயகனை கொண்டு வரான். கமலா வந்து விமலாவால பாதிக்கப்பட்டு துடிக்கிறா, அப்புறம் கமலாவுக்கு பல கஷ்டங்கள் வந்துடுது, விமலா அதை கண்டு ரசிக்கிறா. ஆனா நமக்கு பார்க்கும்போது பாரு விமலா எவ்வளவு வில்லியா இருக்கிறா, கமலா பாரு பாவமா இருக்கிறா, பரிதாபமா இருக்கிறா நம்ம நினைக்கிறோம். ஆனா இது வந்து சினிமா, அவனுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இறைவனுக்கு. நமக்கு வந்து பார்க்கும்போது கமலா துடிக்கிறதும் விமலா வந்து ஆணவத்துல ஆடுறதும் நமக்கு பயங்கரமா தெரியுது. ஆனா இதெல்லாம் நமக்கு தான் அப்படி தெரியுதே தவிர இறைவனுக்கு அப்படி தெரியல. அவன் வந்து அதை ஒரு சினிமாவா பாக்குறான். அப்ப நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும், இதுதான் ஞானம். இங்க நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஞானம் என்பது என்னன்னா, இங்க உண்மையிலே இப்படி ஒரு சம்பவம் நடக்கல. இங்க கமலா வந்து கஷ்டப்படுறது கிடையாது, விமலா வந்து அவளை தொந்தரவு பண்ணி அகங்காரத்துல ஆடுறதும் கிடையாது. அந்த ஒரு சீன் நடக்கிறது வந்து ஒரு கற்பனை விஷயம், கனவு வாழ்க்கை. நம்ம கனவுல அப்படி காணும் போது அங்க என்ன சீன் நடந்தாலும் அந்த நனவுக்கு வந்த பிறகு அது உண்மை இல்லை என்று எப்படி நம்ம உண்மையில் நம்புறோமோ அதே நம்பிக்கை நமக்கு மரணத்துக்கு பின்னாடி. நம்மளால் பாதிக்கப்பட்ட கமலாவும் இருக்க மாட்டா, அகங்காரியா வாழ்ந்த விமலாவும் இருக்க மாட்டா. ஏன்னா இங்க யாருமே இல்லை, இது எல்லாமே கனவு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மையை இங்க உபதேசிக்கிறது தான் இந்த அத்தியாத்ம யோகம் என்ற மிக உயரிய ஞான கல்வி. அப்ப இந்த ஞான கல்வியை வந்து இப்படி நம்ம மகான்களுடைய வழியில அழகா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை நம்ம கரெக்டா செய்வோம். நாம வந்து இந்த படத்துல நடிக்க வந்திருக்கிறோம், நமக்கு என்ன சீன் கொடுத்துருக்குறாங்களோ அந்த சீன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில் கொடுத்துருக்கலாம். ஒருத்தர் கசாப்பு கடை வச்சிருக்கிற பாயா இருக்கலாம், ஒருத்தர் வந்து கொலைகளை செய்கின்ற கொலை குற்றவாளியா இருக்கலாம், ஒருத்தர் அந்த கொலை குற்றவாளியை மீட்டெடுக்கிற வழக்கறிஞரா இருக்கலாம், ஒருத்தர் அந்த கொலை குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு ஜட்ஜா இருக்கலாம். அப்ப இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போஸ்டிங் கொடுத்துருக்கிறதெல்லாம் என்ன, சீன்ல கேரக்டர் கொடுத்துருக்கான் இறைவன். அந்தந்த சீன்ல ஒரு கேரக்டர் கொடுத்து அந்த சீனை கிரியேட் பண்ணி அழகா அதை ஒரு நாடகமா உருவாக்கி அந்த நாடகத்துல ரசிக்கிறான், அதை அனுபவிக்கிறான். அப்ப அந்தந்த சீனை அவங்க அழகா செய்யட்டும். அந்த செய்கின்றவனுக்கு இந்த ஞானம் இருந்துட்டா அந்த வழக்கறிஞர் இதை நான் செய்யணும் நினைப்பாரா, செய்ய மாட்டார், இல்ல நினைக்க மாட்டார்ல. ஓ, எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கேரக்டர் இது, அழகா செய்யறனே அப்படின்னு அருமையா செய்வாரு, இன்னும் சூப்பரா செய்வாரு. அதனால அவர் பாதிக்கப்படுவாரா, அவர் ஒரு குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறாரு, அவன் தூக்குல தொங்குறான், அவன் தூக்குல போடப்பட்டதுடைய பாவம் வந்து அந்த வழக்கறிஞரை சேருமானா, அதை நான் செய்தேன்னு நினைச்சு அந்த வழக்கறிஞரை சேரும். அவரு எனக்கு கொடுக்கப்பட்ட சீனு அழகா நான் இதை நடத்துறாரு நினைச்சாருன்னா அவருக்கு எப்படி அது செய்யறோம், அது நாடகம் அல்லவா. ஒருத்தன் வந்து இந்த மாதிரி சீன்ல வரணும்னு இருக்கு, ஒருத்தன் கொலை செய்ய வேண்டியது இருக்கு, ஒருத்தன் தூக்குல போட வேண்டியது இருக்கு, இதுக்கெல்லாம் இத்தனை பேர் கேரக்டர் தேவைப்படுது, அப்பதான் அந்த படம் சுவாரஸ்யமா இருக்கும். அப்ப இதெல்லாம் நம்ம எப்படி சினிமாவில மட்டும் அக்செப்ட் பண்றோம், நம்முடைய மைண்ட் வந்து சினிமாவில இதே சீன் நடக்கும், இதே மாதிரி ஒருத்தன் கொலை பண்ணுவான், ஒரு குற்றவாளி கோர்ட்டுக்கு வருவான், அந்த கோர்ட்ல ஒரு வக்கீல் வாதாடுவாரு, ஜட்ஜ் அவனுக்கு மரண தண்டனை கொடுப்பாரு, கடைசியில் அந்த சீன்ல வந்து அவனை தூக்கில தொங்குற மாதிரி சீன் முடியும். அத்தனையும் நம்ம சினிமாவில பார்த்துட்டு படம் விட்டு வரும்போது படம் நல்லா இருந்ததுங்க, சூப்பரா எடுத்திருக்காரு டைரக்டர் அப்படின்போ. ஆனா நம்ம வாழ்க்கையில நடக்கும் போது மட்டும் அதை ரியலா பாக்குறோம்ல, அந்த ரியாலிட்டி என்ன காரணம்னா மைண்ட் அந்த அளவுக்கு அதை உண்மையா நம்புது, சினிமாவிலேயே நம்புது இந்த மைண்டு. இந்த மைண்டு ஏமாத்துறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், மைண்ட் எப்படி நம்மளை ஏமாத்துது அப்படின்னா, சினிமாவில படம் பாக்குற வரைக்கும் அந்த சினிமா உண்மையா நம்பிக்கிட்டு இருக்கா இல்லையா, ரியலா இருக்கு சினிமா. அப்ப அந்த சினிமாக்குள்ள போயிட்டு இங்க நான் தான் படம் பாக்குறேங்கிறத மறந்து போயிட்டு அந்த 3 மணி நேரமும் நம்ம தியேட்டருக்குள்ளேயே மூழ்கிடுறோம், உள்ளேயே போயிட்டோம், அந்த சம்பவத்திலே கலந்துக்கிறோம். அந்த கோர்ட்டு சீன் நடக்கும்போது கோர்ட்டுக்குள்ளேயே நாமளும் பெஞ்சில் உட்காந்துருக்குறோம், அந்த அளவுக்கு ரியலா இருக்கு சினிமா. ஆனா லைவ்ல நடக்கும்போது மட்டும் அந்த சினிமான்னு பாக்குறதுக்கு மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. ஏன்னா இது உண்மை வாழ்க்கை, அது வந்து போலி வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி மைண்ட் புரிஞ்சு வச்சிருக்கு. அப்ப இந்த புரிதலற்ற தன்மை என்ன காரணம்னா, மைண்ட் அப்டேட் ஆகாததான் காரணம். அதைத்தான் நம்ம சொல்றேன், குழந்தை மாதிரி. இப்ப குழந்தைக்கு உண்டான மெச்சூரிட்டியும் நமக்கு இருக்கிற மெச்சூரிட்டியும் வித்தியாசமா இருக்கு இல்லையா? குழந்தை எப்படி எல்லாத்தையும் உண்மையா நம்பும், அதனுடைய பக்குவம் இல்லாத தன்மையை அது வெளிப்படுத்தி காட்டும். அப்ப அதை பார்க்கும்போது அது குழந்தைங்க, அதுக்கு விவரம் தெரியாம செஞ்சிருச்சு அப்படின்னு நம்மளால ஏத்துக்க முடியுதா இல்லையா? குழந்தையினுடைய தன்மையை நம்மளால அக்செப்ட் பண்ண முடியுது. காரணம் என்ன? மெச்சூரிட்டி இல்லாத குழந்தை. அது மாதிரி மனிதர்களும் நம்முடைய மனோபாவத்துல மெச்சூரிட்டி இல்லாம இருக்கிறோம். அது மெச்சூரிட்டி இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஞானிகளுக்கு தெரியும். பாவம், அவன் மெச்சூரிட்டி இல்லாம இருக்கிறான், அதனால அவன் என்ன நினைக்கிறான், அது உண்மை நம்புறான், ஓடுறான், அதுல அல்லல் படுறான், அதுல அடி வாங்குறான், அந்த அடியை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவனை பொறுத்த வரைக்கும் அது ரியலா நம்பிக்கிட்டு இருக்கிறதுனால அது நடக்குது. ஆனா அவனோட மெச்சூரிட்டியா இருக்கிற எனக்கு தெரியுது அது வந்து நாடகம்ட்டு, அப்படிதான் அது நடக்கும், அதனால எனக்கு அதனால பாதிப்பே கிடையாது. அதனால அவன் பாதிக்கப்படுறதும் அதனால அவன் சந்தோஷப்படுவதும் இங்க ஞானியை பொறுத்த வரைக்கும் இருமைகள் கிடையாது. அதுதான் பாயிண்ட். ஞானி வந்து அவன் பாதிக்கப்படுறான்னு துடிக்க மாட்டான், ஐயோ பாகிஸ்தான் வார் நடக்குது அத்தனை பேர் கொண்டுட்டாங்க அப்படின்னு துடிக்க மாட்டான், இந்தியாவில் இத்தனை பேர் செத்து போயிட்டாங்களே அப்படின்னு துடிக்க மாட்டான். அவன் அப்படியே ரிலாக்ஸா பார்த்துட்டு இருப்பான், ஏன்னா இங்க படம் ஓடிட்டு இருக்கு. ஆனா அந்த படத்துல உண்மை என்று நம்புறவன் ஓ இத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க, இத்தனை பேர் சாகுறாங்க அப்படின்னு துடிப்பான். அதனாலதான் ரமண மகரிஷி கிட்ட வந்து இரண்டாவது உலக போர் நடக்கும்போது அந்த வெளிநாட்டினர்கள் வந்து பேட்டி காண்றாங்க ரமண மகரிஷி கிட்ட, ஐயா நீங்க இந்த மாதிரி இங்க உட்காந்துக்கிட்டு ரமணாசிரமத்துல அழகா படுத்திட்டு இருக்கீங்க, பேப்பர் படிச்சுட்டு இருக்கீங்க, அப்ப இரண்டாவது உலக போர் நடந்துட்டு இருக்க, இதுல உங்களுக்கு இத்தனை பேர் கொல்லப்படுறாங்களே, உங்களுக்கு இதை பத்தி கவலையே இல்லையா? நீங்க ஒரு ஆன்மீகவாதின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து ரமண மகரிஷி கிட்ட முன் வைக்கிறாங்க பத்திரிகையாளர்கள், வெளிநாட்டு நிருபர்கள். அப்ப உடனே ரமண மகரிஷி அழகா சொல்றாரு, ஓ அப்படி ஒரு போர் நடக்குதா, அப்படி ஒரு சீன் ஓடிக்கிட்டு இருக்கா, எனக்கு அதை பத்தி பெருசா தெரியல, நான் அதெல்லாம் வந்து ஒரு சீன் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அதனால நான் பாதிக்கப்படுற நிலையில நான் இல்லை அப்படின்னு அவர் வெளிப்படையா சொல்றாரு. அப்ப இதை எப்படி அவங்க புரிஞ்சுக்கிறாங்கிறது அவங்களுடைய மனநிலை. அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க, என்னடா இப்படிப்பட்ட ஒரு போர் நடந்துட்டு இருக்கு, இந்த ஆள் முட்டாள்தனமா அப்படி ஒண்ணு நடக்குதான்னு கேக்குறான், அப்புறம் அந்த போர்னால எனக்கு ஒண்ணு பாதிப்பு இல்லைன்னு சொல்றான், இவன் ஒரு மென்டலா இருப்பானா அப்படின்னு தான் அவன் நினைப்பான். ஆனா ஞானிக்கு தெரியும் அது உண்மை இல்லை, அது ஒரு திரைப்படம், அந்த சீன் தேவைப்படுது, அதனால அது அழகா இறைவன் வந்து நடத்தி அந்த படத்தை பார்த்துட்டு இருக்கான், அதுல நானும் ஒரு கருவியா இருந்து அந்த படத்தை பார்த்துட்டு இருக்கேன். அப்ப இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட திரைப்படத்தினுடைய சீன்கள் தான் அப்படிங்கறத தெளிவாயிட்டா அதுல பாதிக்கப்படவே மாட்டாங்க. அந்த பாதிப்பு பாதிக்கப்படக்கூடாதுங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நம்ம கன்க்ளூஷனா முடிவா சொல்ல போறதுதான் பகவத்கீதை தொடங்குது. பகவத்கீதை இப்படிதான் தொடங்குது, இதுதான் உன்னுடைய முடிவு, இங்க எதுவும் உண்மை கிடையாது, இங்க எதுவும் வருவதும் இல்லை போவதும் இல்லை, எல்லாமே எடுக்கப்பட்ட படம், இங்க ஒரு திரைப்படம் ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த திரைப்படத்துல நடிக்க வந்த நடிகர்கள் நாமெல்லாம், அப்ப நாம நமக்கு என்ன கேரக்டர் கொடுத்துருமோ அதை அழகா செய்யணும், செய்யும் போது இதை நான் செய்யறேங்கிற அபிமானம் இல்லாம செய்யணும், அவ்வளவுதான். இங்க எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது, நமக்கு என்ன வருமோ வரும், என்ன போவோமோ போவோம், நம்முடைய வாழ்க்கையானது ஏற்கனவே எடுக்கப்பட்ட படம், படத்துல அடுத்த சீன் என்ன வருதுன்னு நீங்க இப்ப தீர்மானிக்க முடியாது, அடுத்த சீன் வரும்போது அதை நீங்க லைவ்ல ஆக்ட் பண்ண வேண்டியதுதான். அப்போ நம்ம வாழ்க்கை இப்படியே ஆக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணி இறுதியில நமக்கு ஒரு முடிவு வரப்போகுது, அந்த படம் முடிய போகுது, த எண்ட் அப்படின்னு போட்டுற போறாங்க. அப்ப த எண்ட் போடும்போது அந்த கேரக்டர் அங்கிருந்து காணாம போயிடும், அந்த சினிமாவில் வந்த கேரக்டர், அது கமலாவா இருக்கட்டும் விமலாவா இருக்கட்டும் ராமசாமியா இருக்கட்டும் குப்புசாமியா இருக்கட்டும், அந்த கேரக்டர் காணாம போயிடும். அப்ப அந்த கேரக்டர் எங்க போச்சு, அவ்வளவுதான், அந்த படம் முடிஞ்சுது, எங்கன்னு போட்டான், அது காணாம போயிடுச்சு. இந்த விஷயத்த அந்த ராமசாமியும் கமலாவும் விமலாவும் வாழும்போது புரிஞ்சுக்கல அப்படின்னா அவங்க வாழ்க்கை பூரா நரகம், நல்லா புரிஞ்சுக்கணும். வாழும்போது அவங்க அந்த உண்மைத்தன்மையை உணராததுனால கமலா ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டே வாழ்றான், தன்னுடைய வாழ்க்கையில கஷ்டம், தன்னுடைய வாழ்க்கையில கஷ்டம், இப்படி நடத்துது அப்படி நடக்குது, இவன் விமலா தொந்தரவு பண்றா, என்ன அவனுக்கு இப்படி பண்ணிட்டா, இவனால நான் பாதிக்கப்பட்டேன், என்னுடைய வாழ்க்கைக்கு இவன் தான் காரணம் அப்படி இப்படின்ட்டு ஊரார் மேலேயும் மற்றவர்கள் மீதையும் பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு தன்னால வந்து புரிஞ்சிக்க முடியாத ஒரு அவல நிலையில அந்த கமலாவும் விமலாவும் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அவ்வளவு கஷ்டங்கள். ஆனா இது மாதிரி விஷயங்களை அத்தியாத்ம யோகத்துல ஞானத்துல வந்து நம்ம புரிஞ்சிக்கும் போது அந்த கமலா விமலாவுக்கு ஞானம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த விஷயம் புரிஞ்சு போச்சுன்னா மீதி இருக்கின்ற வாழ்நாட்கள் இருக்கு இல்லையா, கமலா விமலாக்கு ஒரு 50 ஆண்டுகள் வாழ்நாட்டில் இருக்கு, இப்ப அவளுக்கு 50 வயசு தான் ஆகுது, அவளுடைய ஆயுட்காலம் 100 ஆண்டுகள், அப்ப இனி ஒரு 50 ஆண்டுகள் அவளுக்கு நடிக்கிறதுக்கு சீன்ல இடம் இருக்கு, இந்த படத்துல இடம் இருக்கு. அப்ப இனிமேல் வருகின்ற இந்த 50 ஆண்டுகள்ல அவளுக்கு வருகின்ற படத்தை அவ அழகா என்ஜாய் பண்ணி நடிப்பாள்ல, எந்த சிரமமும் இல்லையில, நடிக்க வேண்டிய சீன் அப்படி அழகா நடிக்க வேண்டியது தானே, இதுல எனக்கு ஏன் இந்த கேரக்டர் கொடுத்தல் போய் கேட்க முடியுமா? இப்ப நீங்க வந்து சினிமாவில சிவாஜி கணேசனுக்கு வந்து சிவபெருமான் மாதிரி ஒரு வேடத்தை கொடுத்துட்றாங்க, நாகேஷ்க்கு வந்து தர்மி மாதிரி ஒரு வேடத்தை கொடுத்துட்றாங்க. இப்ப தர்மி மாதிரி வந்து நாகேஷ் வந்து சிவபெருமானை பார்த்துட்டு டைரக்டர் கிட்ட போய், ஏயா எனக்கு வந்து அந்த சிவபெருமான் வேஷத்தை குடியா, அவருக்கு வந்து தர்மி வேஷத்தை குடியா அப்படின்னு சொன்னார்னா டைரக்டர் என்ன சொல்லுவாரு? ஏயா நீ ஒல்லி குச்சியாட்டு இருந்துகிட்டு உடச்சி அடுப்புல வைக்கிற மாதிரி இருக்க, உனக்கு வந்து நான் கம்பீரமான கேரக்டர் கொடுக்க முடியுமா? நீ வந்து ஒரு காமெடி கேரக்டர், நீ தர்மியாட்ட நடிப்போதும். சிவாஜி வந்து அவர் எப்படி பாடி வச்சிருக்காரு, அவருடைய பர்சனாலிட்டி எப்படி இருக்கு, அவரு வந்து பாக்குறதுக்கு பிரம்மாண்டமான உருவத்துல ஜெய்சாண்டிக்கா இருக்காரு, அவருக்கு தான் நான் அந்த சிவபெருமான் வேடத்தை கொடுத்தா அவர் ஆக்ட் பண்றதுக்கு அருமையா இருக்கும். ஆகவே அவருக்கு தான் அந்த கேரக்டர் செட் ஆகும், உனக்கு அந்த கேரக்டர் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு டைரக்டர் தீர்மானம் பண்ணிதான் நாகேஷுக்கு வந்து தர்மி வேடமோ சிவாஜிக்கு வந்து சிவபெருமான் வேடமோ கொடுத்துருக்காரு அந்த படத்துல. அப்பதான் அந்த படத்தை பாக்குற நமக்கும் அந்த படம் பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும். அந்த சீனை அவங்க ரெண்டு பேரும் மாத்தி நடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த படம் பிளாப் ஆயிருக்கும், அந்த படம் ஓடாது. அப்ப இங்க படம் ஓடணும்னா அது ஒரு சுவாரஸ்யம் இருக்கணும்ல. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, கமலாவுடைய வாழ்க்கை இப்படித்தான், அவன் மாத்தவே முடியாது, அவளுக்கு ஆல்ரெடி பிக்ஸ்டு. அது விமலாவுடைய வாழ்க்கை இப்படித்தான், அவளுக்கு ஆல்ரெடி பிக்ஸ்டு. ராமசாமியுடைய வாழ்க்கை இப்படித்தான், குப்புசாமியுடைய வாழ்க்கை இப்படித்தான், அதெல்லாம் எடுக்கப்பட்ட படம், நடிச்சு முடிச்சாச்சு. ஆனா நமக்கு என்ன ஆசைன்னா, படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே சிவாஜியை பார்த்து தர்மி ஆசைப்படுற மாதிரி, எனக்கு சிவாஜி கேரக்டர் கொடுக்கல, எனக்கு சிவாஜி கேரக்டர் கொடுக்கல அப்படின்னு தர்மி ஆசைப்பட்டா கொடுக்க முடியாதுப்பா. படம் எடுத்துக்கிட்டு இருக்கோம், உனக்கு இந்த சீன் தான் செட் ஆகும், நீ இந்த சீன்லயே நடிச்சுக்கிட்டு போதும், நீ தர்மியாவே நடிச்சா போதும் அப்படின்னு டைரக்டர் சொல்லிடுவாரு. அது மாதிரி இப்ப நமக்கு ராமசாமி கேரக்டர் கொடுத்தாச்சு, ராமசாமியுடைய வாழ்க்கை இப்படித்தான், அவர் அப்படித்தான் வாழணும், அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்ல முடியாது. குப்பையில் இருக்கிற ராமசாமி கோபுரத்துக்கு வரலாம், கோபுரத்துல இருக்கிற குப்புசாமி குப்பைக்கு வரலாம், நமக்கு தெரியாது இல்ல. அடுத்த சீன் எப்படி மாறப்போகுது, படம் எப்படி சுவாரஸ்யமா திரும்ப போகுது, கிளைமேக்ஸ் எப்படி நடக்க போகுது, அந்த கிளைமேக்ஸ்ல நம்ம சீட்டு நுணுக்கி வர போறோமா, எல்லாமே அது போக போக தான் தெரியும். அப்ப அதெல்லாம் அப்படி தெரிஞ்சு வாழ்ந்தா தானே அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். முன்னாடியே நீங்க என்ன நடக்க போகுதுன்னு இப்பயே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை சுவாரஸ்யம் போயிடும்ல, படம் பார்க்கற சுவாரஸ்யம் போயிடும். கிளைமேக்ஸ் முன்னாடியே தெரிஞ்சு போச்சுன்னா நீங்க படம் பார்க்கும்போது இவ்வளவுதானே கிளைமேக்ஸ், இதை போய் உட்காந்து வர 3 மணி நேரம் பாக்குறாங்களா, தெரிஞ்சு போச்சு, கதாநாயகன் கதாநாயகியோ கடைசியில கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, குழந்தை பெத்துக்கிறாங்க, முடிஞ்சது போப்பா அப்படின்ட்டு படத்தை அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். ஆனா அப்படி ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் சினிமாக்கு அதுக்கு போகணும். சினிமா போறதே அந்த ஒவ்வொரு சீன் பை சீன் என்ஜாய் பண்றதுக்கும், அதுல ரசிக்கிறதுக்கும், ருசிக்கிறதுக்கும், நடுவில் ஒரு ஸ்நாக்ஸ் வேற வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இன்டர்வல்ல அருமையா என்ஜாய் பண்றதுக்கு தானே போறது. அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. நம்முடைய லைஃப வந்து நீங்க இப்படி பார்க்கணும். அப்ப இதெல்லாம் பாக்குறதுக்கும் உங்களுக்கு ஞானம் வேணும். ஞானம் இல்லை அப்படின்னா நீங்க இப்படி பார்க்க மாட்டீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, அதை சீரியஸா எடுத்துக்குவீங்க, அது வந்து டென்ஷன் ஆகிக்குவீங்க, அப்புறம் அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க, அப்புறம் ஆல்வேஸ் டென்ஷன், ஆல்வேஸ் ப்ரெஷர், அப்புறம் பிபி சுகர் எல்லாம் வந்துடும். ஒண்ணும் பண்ண முடியாது. காரணம் என்ன, அஜ்ஞானிகள் அறிவற்றவர்கள் மூடர்கள் என்று சாஸ்திரம் சொல்லுது. இதை சொன்ன கோபம் வந்துருது. ஆனா உண்மையில இதெல்லாம் வந்து முட்டாள்கள் தான் இப்படி எல்லாம் அது உண்மை நம்பிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்கப்பா, இது எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாமே கதை, திரைக்கதை அழகா ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால இங்க யார் யார் வாழ்றா, இங்க நீங்களும் நானும் வாழ்வது கிடையாது, எல்லாமே ஒரு திரைப்படம். ஆகவே இந்த திரைப்படத்தை என்ஜாய் பண்ணுங்க, வாழ்கின்ற வாழ்க்கையை ரசிங்க, அந்த கொடுக்கப்பட்ட காரியத்தை நிகழ்காலத்தில் நிகழ்ந்து அழகா அனுபவிங்க, சீன் பை சீன் என்ஜாய் பண்ணுங்க. அது உங்களுக்கு எப்படி கொண்டு போதோ அப்படியே ஈஸ்வர நிமித்தம் நடக்கட்டும், எல்லாம் ஈஸ்வர காரியம் நடந்துட்டு இருக்கு. நான் செய்வதற்கு ஒன்றும் இல்லை என்று யார் ஒருவன் தன்னை முழுமையாக அந்த இறைவனிடத்தில் தன்னை ஒப்புவிக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையினுடைய கேரக்டரை இறைவன் வாழ்கின்றான். நான் சொல்றது காரணம் என்னன்னா, அந்த டேரக்டர் வந்து தர்மி கேரக்டர் ரசிக்கிறான், அந்த தர்மி கேரக்டர் சக்சஸ்ஃபுல்லா வந்ததுனால அந்த படம் ஹிட் ஆகுது. அப்போ இந்தியா பூரா வந்து அந்த படம் பார்த்தீங்கன்னா 300 நாள், 400 நாள், 500 நாள்லாம் ஓடுது. ஒரு படம் வந்து வெற்றி அடைஞ்சிட்டா அது 500 நாள் ஓடின படமெல்லாம் இருக்கு, அந்த மாதிரி அந்த படத்தினுடைய ஹிட்டு. அப்போ அது மாதிரி நம்முடைய வாழ்க்கை வந்து இந்த சீன் வந்து நல்லா அருமையா இருக்கு, இவங்க இந்த சீனுக்கு தான் பெட்டரான ஆளு, இந்த சீனுக்கு தான் அவர் ஃபிட் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இறைவன் நம்மளை வச்சிருக்கிறான். ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்ட சீனை நம்ம சரியா செஞ்சா போதும், நம்முடைய வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும். அதை நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இங்க 3வது கண், அந்த ஞான கண் நமக்கு இருந்தா மட்டும்தான் இதை புரிஞ்சுக்க முடியும். அந்த கண் வெளிப்படையலை அப்படின்னா இது புரிஞ்சிக்கவே முடியாது. அப்போ அந்த புரிதல் என்பது இங்க மனதில் நடக்க வேண்டிய விஷயம். அப்போ இங்க மைண்டில் நீங்க இந்த விஷயத்துல அப்டேட் ஆகிட்டீங்கன்னா முடிஞ்சது, உங்க வாழ்க்கையினுடைய ஆனந்தம் தானா வரும். ஆனா நீங்க மைண்டில் அப்டேட் ஆகாம தலைகளாக நின்றுட்டு இருக்கிற, யோகா பண்றேன், நான் பிராணாயாமம் பண்றேன்னு அதை பண்ணிக்கிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா கேரக்டருக்கு ஆப்போசிட்டான வேலையை செய்யும் போது எங்கிருந்து உங்களுக்கு சந்தோஷம் வரும், வராது. உங்களுக்கு கொடுத்த கேரக்டர் அது கிடையாது. ஆனா நீங்க அந்த கேரக்டரை போய் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்றீங்க, அப்படி பண்ணும்போது அது எப்படி உங்களுக்கு செட் ஆகும், தர்மி ஒரு நாளும் சிவாஜி கேரக்டர் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. ஆகவே நமக்கு என்ன இறைவன் கொடுத்திருக்கிறானோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ்வது மட்டும்தான் நீங்க வாழ்க்கையினுடைய பூரண திருப்தியை கொடுக்கும். அது மட்டுமே நமக்கு மன திருப்தியை உண்டாக்கி ஆனந்தத்தை கொடுக்கும். அவன் மட்டும்தான் ஞானி, அதை அறிந்து கொண்டவன் மட்டும்தான் ஞானி. அந்த அரிய உண்மையை தான் இங்கு வேதமும் உபனிஷதங்களும் மகான்களும் நமக்கு போதிக்கின்றார்கள் என்றுதான் அதனுடைய சாரத்தை எடுத்து உங்களுக்கு எளிமையா புரிய வச்சிருக்கேன். நாளைக்கு பார்க்கலாம். நன்றி. ஓம் தத்சத்.